இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படின்ற ஒரு ஒரு செய்தி. இந்த செய்தி வந்து என்னுடைய இருதயத்துக்கு ரொம்ப ஆசீர்வாதமா ரொம்ப சந்தோஷம் கொடுத்த ஒரு செய்தியா இருக்கு. அது என்னுடைய ஜபம் என்னன்னா அது உங்களுக்கும் அதே தான் செய்யணும்னு நான் விருப்பப்படுறேன். பரிசுத்தாவியானவர் தான் இந்த வசனங்களை நமக்கு அப்படி ஆசீர்வதிச்சு தரணும். இந்த 16வது அதிகாரத்தில் நம்ம படிச்சுக்கிட்டு வர வசனங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒரு குடும்ப பேச்சு. ஒரு குடும்பத்தில் அவங்க குடும்பமா பேசிக்கிற சில வார்த்தைகள். இது வந்து வெளியில இருக்கிறவங்களுக்கு புரியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இயேசுடைய சீஷர்களுக்கு பேசப்பட்ட ஒரு காரியம். இது இயேசுடைய சீஷர் இல்லாதவர்களுக்கு இது பொருந்தாது, புரியாது. அப்படித்தான் நம்ம பார்க்கிறோம். இதை பார்க்கும்போது நம்ம வந்தா சில வாரங்களா இதை படிச்சுக்கிட்டு வரலாம். ஆனா இது வந்து எல்லாம் நடந்தது ஒரே நைட்டு. இயேசு இத்தனையும் பேசினது ஒரே ராத்திரி. அவங்க ரொம்ப துக்கமா இருந்த ராத்திரி. அந்த ராத்திரியில் ரொம்ப துக்கமா இருந்தாங்க. ஏன் துக்கமா இருந்தாங்க? இயேசு அவங்களை விட்டு போக போறாரு என்பதற்காக ரொம்ப துக்கமா இருந்தாங்க. அவரு வந்து அந்த துக்கத்தை எடுக்கணும்ன்றதுக்காக 13வது அதிகாரத்துல இருந்து பேசிக்கிட்டே வர்றார். எவ்வளோ ப்ராமிசஸ கொடுக்கறாரு, என்னை விட பெரிய காரியங்களை செய்வீங்க, நான் போறது உங்களுக்கு ரொம்ப நல்லது, நீங்க என்னன்னா ஜபத்துல கேட்கறீங்களோ இதா உங்களுக்கு கொடுப்பாரு, உங்களுக்கு என்ன என்ன மாதிரியே ஒரு கிஃப்ட், இந்த உலகத்திலேயே பெரிய கிரேட்டஸ்ட் கிஃப்ட், பரிசுத்தாவிய உங்களுக்கு கொடுக்க போறேன், எல்லா சத்தியத்திலையும் உங்களை நடத்துவாரு அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி சொல்லி சொல்ல பிறக்கும் அவங்க இன்னமும் ஒரேடியா சந்தோஷமாயிட்டாங்களா? இன்னமும் துக்கத்துல தான் இருக்காங்க. அதை நீங்க பார்க்கணும். இன்னமும் கண்டினியூவா அவங்க துக்கத்துல தான் இருக்காங்க எல்லாம் சொல்லி முடிச்ச பிறகும். அதனால அவர் என்ன செய்யறாருன்னா, அவர் பேசுறத நிறுத்திட்டு போன வாரம் நம்ம பார்த்தோம், இன்னுமே நீங்க தாங்க மாட்டீங்க, இன்னுமே தாங்க மாட்டீங்க, இன்னுமே சத்தியத்தை சொல்றத அவர் நிறுத்திட்டு அவங்கள ஆறுதல் படுத்துறதுக்கு அவர் பார்க்கிறார். ஆறுதல் படுத்துறதுக்கு இன்னைக்கு நம்ம படிக்கிற வசனங்களை அதான், ஒரு மனுஷனுக்கு கஷ்டப்படுற ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆறுதல் என்னவா இருக்கும் உங்களுக்கு தெரியுமா? கஷ்டப்படுற ஒரு மனுஷனுக்கு, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் இல்லை துக்கத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான், அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஆறுதல் என்னவா இருக்க முடியும்? அதான் ஒரே ஆறுதல் அவங்களுக்கு. உங்களுக்கு என்ன யோசிக்க முடியுமா? இந்த உலகத்தில் கஷ்டப்படுறவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் என்னவா, ஒன்று என்னவா சொல்ல முடியும் நம்ம? ஜீசஸ்ன்னு சொல்லலாம். இல்லை ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு சொல்லணும்னா ஒரே ஆறுதல் என்ன சொல்ல முடியும் தெரியுங்களா? அதை யோசிச்சு பார்த்தா ரொம்ப, அதுதான் ஒரே ஆறுதல், ஒரே ஆப்ஷன் அவங்களுக்கு இருக்கு. வியாதியில கஷ்டப்படுறாங்க, எதுலயோ கஷ்டப்படுறாங்கன்னா ஒரே கிரேட்டஸ்ட் ஆறுதல் என்ன தெரியுமா? இது கொஞ்ச காலம் தான், ரொம்ப சீக்கிரம் இது முடிஞ்சிடும். அது என்ன ஆறுதல் தெரியுமா? ரொம்ப பெரிய ஆறுதலுங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, ரொம்ப பெரிய ஆறுதல். இந்த இந்த உலகத்திலேயே பெரிய ஆறுதல் அதான். இந்த உலகத்துல எல்லோருக்கும் துக்கம் இருக்கு. இயேசு கிறிஸ்துவன் சொல்றாரு உங்களுக்கு, அந்த 20வது வசனத்தை படிச்சீங்கன்னா, 16:20 படிங்க. அழுது புலம்புவீர்கள், உங்களுக்கு துக்கம் இருக்கும் அப்படின்றார். உங்களுக்கு நிச்சயமாக துக்கம் இருக்கும், உங்களுக்கு துக்கம் இருக்கும். இந்த உலகத்துல எல்லோருக்குமே துக்கம் இருக்கு, ஆனா விசுவாசியா இருக்கிற நமக்கும் துக்கம் இருக்கு. ஆனா அவர் அது என்ன சொல்றாருன்னா, உங்கள் துக்கம் வந்து கூடிய சீக்கிரம் அது சந்தோஷமாக மாறப்போகிறது அப்படின்றார். கூடிய சீக்கிரமா சந்தோஷமாக மாறப்போகுது அப்படின்றது வந்து ஒரு 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 தங்க ஆறுதல்லாம், ஒரு ஒரு கோல்டன் கன்சோலேஷன் வாங்க இங்கிலீஷ்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப விசேஷமான ஆறுதலா அது இருக்கும், ஒரு கோல்டன் ஆறுதல். ஏன்? நிறைய விஷயங்களை நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் போது அது டெம்பரரியா இருந்துச்சுன்னா அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். உதாரணத்துக்கு எங்கேயோ பிரயாணம் நீங்க போறீங்க, ஒரு இடத்துக்கு பிரயாணமா நீங்க போறீங்க. பிரயாணமா நீங்க போகும்போது அந்த தங்குறதுக்கு நைட்ல ஒரு இடத்துல தங்குறீங்க, அந்த தங்குற இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்குது, தண்ணி சரியில்லை, இது சரியில்லை, ரொம்ப மோசமா இருக்குது. ஆனால் நாளைக்கு காலையில் எந்திரிச்சு இந்த இடத்த விட்டு போயிடுவோம்னா அதை பற்றி ரொம்ப பிரச்சனை பண்ண மாட்டோம் இல்லைங்களா? ஏன்? காலையில் முடிஞ்சிடும், அது காலையில் முடிஞ்சிடும். இல்லை ஒரு ஒரு பெரிய ஆப்ரேஷனே உங்களுக்கு நடக்கணும், இல்லை ஒரு பல்ல உங்களுக்கு பிடுங்கணும், ஒரு பல்ல ஆப்ரேஷன் பண்ணணும், ரூட் கெனாலோ ஏதோ பண்ணணும். அந்த டாக்டர் என்ன சொல்றாரு, ஒரு 5 நிமிஷம் ஒரு 2 செகண்ட்ல நான் முடிச்சிருவேன், 2 செகண்ட்ல நான் முடிச்சிருவேன்னா நம்ம ஓகேன்னு ஒத்துக்கிறோம் இல்லைங்களா, அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். எந்த துக்கமும் கொஞ்ச நேரம் போது நம்ம அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், அதுதான் பெரிய ஆறுதலாக இருக்க முடியும், அதுக்கு தான் நம்ம ஒப்பு கொடுக்க முடியும். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து அந்த கொஞ்ச நேரம்ன்றது இங்கிலீஷில் அழகாக அவர் சொல்கிறாரு, இன் அ லிட்டில் வாயில், இன் அ லிட்டில் வாயில், அது கொஞ்சம் நேரம்ன்றது வந்து அந்த துக்கத்தின் கூரியை எடுத்துடுது. அது துக்கத்தில் இருக்கிற துக்கம் நமக்கு அவ்வளோ தெரியறதில்ல, அதைத்தான் அவர் அதில் சொல்கிறாரு. ஒரு இன்னைக்கு நீங்கள் எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான துக்கத்தில் இருக்கலாம், எத்தனையோ கஷ்டத்தில் இருக்கலாம், உங்களுக்கு அந்த ஒரு பெரிய ஆறுதலான வார்த்தை என்ன இயேசு கிறிஸ்து சொல்கிறாருன்னா, கொஞ்ச நேரம் தான், சீக்கிரமாகவே அது மாடப்போகிறது, கொஞ்ச நேரம், இன் அ லிட்டில் வாயில். என்ன கஷ்டத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, ஒரு பெரிய ஆறுதலான வார்த்தை அவர் என்ன சொல்கிறாரு, இன் அ லிட்டில் வாயில், இன் அ லிட்டில் வாயில் முடிந்து போகிறது அப்படின்றது. இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லப்போனால் எந்த கசப்பான கஷ்டம், எந்த துக்கமான சூழ்நிலை உங்களுக்கு இருந்தாலும் இந்த லிட்டில் வாயில்ன்றது உங்கள் மனசில் நீங்கள் எப்போ பார் வச்சுக்கோங்க. எந்த துக்கத்தை சந்திக்கும் போதும், எந்த கஷ்டத்தை சந்திக்கும் போதும், ஒரு கசப்பான காரியத்தை நம்ம சாப்பிடணும்னு, அது கூட ஒரு ஸ்வீட்டான காரியத்தை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னு கசப்பாவோட தெரியாது இல்லையா, அதே மாதிரி அந்த கசப்பான காரியத்தை நீங்கள் அனுபவிக்கும் போது நமக்கு இருக்கிற பெரிய ஸ்வீட்டான காரியம் என்ன தெரியுமா, இந்த காரியம் தான், இன்ன லிட்டில் வாயில் முடிஞ்சிடப்போகுது, கூடிய சீக்கிரம் அது முடிஞ்சிடப்போகுது, இன்ன லிட்டில் வாயில். சரி, இந்த வசனங்களை நம்ம பார்ப்போம். இவர் இவ்வளோ நேரம் அவர் சொல்லியிருக்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா, உண்மையாக யோசித்து பார்த்தோன்னா அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் ஆல்ரெடி வந்திருக்கணும், எவ்வளோ எக்ஸைட்மெண்ட் அவங்களுக்கு ஆல்ரெடி வந்திருக்கணும். ஏன், எவ்வளோ ப்ராமிசஸை பண்ணிக்கிட்டு வந்தார், ஆ பரிசுத்தாவியை கொடுக்குறேன், வாக்குத்தத்தை கொடுக்குறேன், நான் போகிறது ரொம்ப நல்லது, நீங்கள் ரொம்ப இதாக இருப்பீங்க அப்படின்னு இவ்வளோ சொன்ன பிறக்கும் அவங்க என்னவாக இருக்காங்க, இன்னும் துக்கமாகவே இருக்காங்க அப்படின்னா ஏன் தெரியுமா, ஏன்னா ரொம்ப சுயநலவாதிங்க அவங்க, ரொம்ப சுயநலம், நம்மளை மாதிரியே ரொம்ப சுயநலம். அவங்களுக்கெல்லாம் பார்க்குறது இப்போ ஒன்றும் இல்லையா, எனக்கு இப்போ ஆனால் நடக்க மாட்டேங்குது, இன்னும் லிட்டில் வாயில் சொல்கிறீங்க, பரிசுத்தாவி போனவொன்னே வருவாருன்னு சொல்கிறீங்க, எல்லாம் எங்களுடைய பார்வையில் பார்க்கும்போது இப்போ ஒன்றும் எங்களுக்கு இல்லையே. இயேசு சொல்கிறாரு, உங்களுடைய பார்வையில் பார்க்குறத வாழ்க்கையை நிறுத்திடுங்க, என்னுடைய பார்வையிலிருந்து பாருங்கள் வாழ்க்கையை. நான் இந்த உலகத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்த, இன்னும் என் பிதாகிட்ட போகிறேன், எனக்கு எவ்வளோ சந்தோஷம் மகிமை கிடைக்க போகுது, அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்பட மாட்டீங்களா, ஒரு சுயநலமாக தான் என் மேலே அன்பு இருக்குமா, என்ன நினச்சாவது நீங்கள் சந்தோஷப்படலாம், இல்லை எங்களை நினச்சி எங்களுக்கு இப்போ ஒன்றும் நடக்கலையே, எங்களுக்கு இப்போ ரொம்ப கஷ்டம் இருக்குதே, அதே தான் நினச்சிக்கிட்டு அவங்க இன்னமும் துக்கமாக இருக்கிறாங்க. ஆனால் அது இயேசுவை நினச்சி பார்த்தீங்கன்னா, ஒரு அவர் வந்து அந்த வசனங்களில் 16-24 வரைக்கும் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய உள்ளான இருதயத்தை பார்க்குற மாதிரி, அவருடைய அன்பான இருதயத்தை பார்க்குற மாதிரி அந்த வசனங்கள் இருக்குங்க. நீங்கள் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம், அதுதான் நம்ம பரிசுத்தாவினோட உதவி செய்யணும். இங்கே யார் பேசுறது, இந்த வசனங்களை பேசுகிறவர் யாருன்றதை நம்ம கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இன்னும் 1 மணி நேரம்தான், 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவரை கூப்பிட்டு போய் பயங்கரமாக அவரை அவமானப்படுத்தி வலி கொடுத்து வேதனை கொடுத்து, அவருக்கு உலகத்திலேயே எந்த மனுஷனுக்கும் வரக்கூடாத வேதனை வரப்போகுது. இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது அதுக்கு, இன்னும் 1 ஹவர் தான் இருக்குது, கூடிய சீக்கிரம் வந்துக்கிட்டு இருக்கு. அவருக்கு ஆல்ரெடி அந்த ஃபீலிங்கெல்லாம் தெரியுது. அவர் பந்து தன்னை பற்றியே யோசிக்கிறத விட்டுட்டு, தனக்கு இவ்வளோ கஷ்டம் வரப்போதேன்றத யோசிக்கிறத விட்டுட்டு, அவர் தன்னை பற்றியே கொஞ்சம் கூட கேர் பண்ணாமல் அந்த சீசனில் இருக்கிற துக்கத்தை, சுயநலமான துக்கத்துக்கு போய் மருந்தை தேடிக்கிட்டு இருக்கார். அதில் தான் ரொம்ப விசேஷம் இருக்குது. இயேசு தனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் வரப்போகுது அதை போய் பார்க்காம, இவங்க இவ்வளோ ஆறுதல் சொன்ன பிறகும் இன்னமும் சுயநலமாக துக்கமாக இருக்காங்களேன்னு அவங்க துக்கத்தை சரி பண்ணுறதுக்கு அவர் பார்க்குறாரு. அதுதான் இயேசுடைய அருமையான, எவ்வளோ அருமையான ரட்சகர், எவ்வளோ அன்பான ரட்சகர் நம்ம பார்க்குறோம், அவருடைய இருதயம் எவ்வளோ அருமையானதுன்னு நம்ம பார்க்குறோம். சரி, அந்த வசனங்களை நம்ம படிப்போம். 16-ல் நான் வாசிக்கிறேன். நான் பிதாவின் இடத்திற்கு போகிறபடினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றார். இந்த வசனம் தப்பாக டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு தமிழில். ஆக்சுவலாக இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. தமிழில் எப்படி வருதுன்னா, இங்கிலீஷில் எப்படி வருதுன்னா, கொஞ்ச காலத்தில் இப்படி தான் ஆரம்பிக்குதுன்னு பாருங்கள், கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள் அப்படி தான் ஆரம்பிக்குது. இன் அ லிட்டில் வைல் யூ வில் நாட் சீ மீ, கரெக்டா? கொஞ்ச காலத்தில் என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள், ஏனெனில் நான் பிதாவின் இடத்திற்கு போகிறேன். புரியுதுங்களா? அந்த பிதாவின் இடத்துக்கு போகிறேன்றது கடைசியில் வரணும், அப்படிதான், அதான் கரெக்டான டிரான்ஸ்லேஷன். அவர் சொன்ன அந்த வசனம் வந்து ரொம்ப குழப்பமான வசனம். ஏன் அவர் வேணும்னு குழப்பமாக கூட அவர் சொல்லியிருக்கலாம். ஏன்னா அந்த சீசர்ங்க துக்கத்தில் இருக்காங்க, ரொம்ப வேதனையில் இருக்காங்க, அவங்கள வந்து அவங்க பேசாமல் கூட இருக்காங்க. அது கவனிக்கிறீங்களா நீங்கள்? மூணு அதிகாரமும் ஒருத்தரும் ஒரு வார்த்தை பேசலை. பேதுரு நீ என்னை காட்டி கொடுக்க போகிற மூணு தடவைன்னா ஃப்ளாட், அவர் வாயே திறக்கலை. அதுக்கப்புறம் எல்லோரும் துக்கமாக பேசாமல் இருக்காங்க. அவங்கள அந்த துக்கமாக இருக்கிறவர்களை பேச வைப்பதற்காக ஒரு குழப்பமான ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்கிறார். ரொம்ப குழம்பி போகிற ஸ்டேட்மெண்ட்டு, அதே நேரத்தில் ரொம்ப அழகான ஸ்டேட்மெண்ட். அர்த்தம் இல்லாமல் அவர் ஒன்றும் பேசலை. என்ன சொல்றாரு? கொஞ்ச காலத்திலே நீங்கள் என்னை காண மாட்டீர்கள். கொஞ்ச காலம், இன் லிட்டில் வைல் யூ வில் நாட் சீ மீ, ஆனால் மறுபடியும் கொஞ்ச காலத்தில் என்னை நீங்கள் காண போறீங்க. ஏன்னா என் பிதா கிட்ட நான் போயிடுறதுனால. அதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? கொஞ்ச காலத்தில் என்னை பார்ப்பீங்க, கொஞ்ச காலத்தில் என்னை பார்க்க மாட்டீங்க, கொஞ்ச காலத்தில் என்னை பார்ப்பீங்க, ஏன்னா நான் போயிடுவேன் அப்படின்றதுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனான ஸ்டேட்மெண்ட். அது வேணும்னே ஒருவேளை சொல்றாரு. ஏன்னா இது பரிசுத்த த்ரியேக தேவனின் ரகசியங்களை, அவருடைய தாட்டம், அவருடைய சிந்தனையும் எவ்வளோ உயர்வான தாட், எவ்வளோ உயர்வான சத்தியத்தை பேசுறாரு. அந்த சத்தியத்தை எடுத்துக்கிட்டு இந்த சீசர்களுடைய சூழ்நிலைக்கு ஆறுதல் கொடுக்கும்படிக்கு அதை பேசுறாரு. ரொம்ப ஆழ்ந்த சத்தியம், ரொம்ப அழகான சத்தியம். அதை வந்து ஒரு குழப்பமான விதத்தில் அவங்களுக்கு தெரிகிற மாதிரி பேசி அவங்க மந்தா இருக்கிற அடங்கி இருக்கிறவங்க மூளையை சிந்திக்க எழுப்ப வைக்கிறார். புரியுதுங்களா அவங்களுக்கு? ஏன்னா இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தவங்க இதை சொன்னவுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, இதை சொன்னவுன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா சீசர்களுக்கு யோசனை வந்துடுது, அவங்க மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. அதை செய்யணும்ன்றதற்காகவே இந்த வசனம் அவர் சொல்கிறார். சரி, இந்த வசனத்துக்கு அர்த்தம் என்னன்றத நம்ம பார்ப்போம். கொஞ்ச காலம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்ச காலம்னா என்ன அர்த்தம்? ஏசு என்ன அர்த்தத்தில் அது சொல்கிறாரு? பைபிளில் எந்த வசனத்தையும் எந்த அர்த்தத்தையும் நீங்கள் வார்த்தைக்கு அர்த்தத்தை நீங்கள் பார்க்கணுன்னா இந்த வசனம் வேறு இடங்களில் எப்படி பயன்படுத்தியிருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். பைபிள் அப்படி தான் படிக்கணும். நம்ம கொஞ்ச காலம்னோன்னு நம்மளா ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடாது. ஏசு வேறு இடத்துல இதை பயன்படுத்தும் போது என்ன அர்த்தத்தில் இதை பயன்படுத்தினாரு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏசு வேறு இடங்களில் யோவான் சுவிசேஷத்தில் கொஞ்ச காலம்ன்றது சில வாரங்களுக்கு பயன்படுத்தினார். சில வாரங்களுக்கு அவர் என்ன என்ன சொல்லியிருந்தாரு? கொஞ்ச காலம் அப்படின்னாரு. சில இன்னொரு இடங்களில் சில நாட்களுக்கு, சில டேஸுக்கு கொஞ்ச காலம்னு சொல்லியிருந்தாரு. இன்னும் சில இடங்களில் சில மணி நேரங்களுக்கு, இன்னொரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு அவர் என்ன சொல்றாரு? கொஞ்ச காலம் அப்படின்னாரு. பார்ப்போம் அந்த வசனங்களை. யோவான் 7:33 படிப்போம். இது வந்து சில வாரங்களுக்கு முன்பதாக 7 அதிகாரமே சொல்றாரு அவரு. எவ்வளோ வாரங்கள் இன்னும் வரப்போகுது, அதுக்கு முன்னாடியே என்ன சொல்றாரு? இன்னும் கொஞ்ச காலத்துல நான் உங்க கூட இருக்க போறேன் அப்படின்றாரு. 12:35 இன்னும் கொஞ்சம் டேஸ் தான், வாரம் கூட இல்லை, இன்னும் சில நாட்கள் தான், ஒரு 7-8 நாட்கள் தான் இருக்கு. அந்த டைம்ல அவர் சொல்றாரு இன்னும் கொஞ்ச காலம் தான். இன்னும் இதுக்கு முன்னாடி சொன்னது சில வாரங்களை கணக்கு போட்டு அவர் கொஞ்ச காலம்ன்றாரு, சில நாட்களுக்காக கொஞ்ச காலம்ன்றாரு. 13:33 படிங்க. யூதரோடு சொல்லும் போது சில வார கணக்கில் கொஞ்ச காலம் ஒன்னாரு, ஆனால் சீசர்கிட்ட சொல்லும் போது இன்னும் ஒரு 12 மணி நேரம் தான். அதுக்கும் அவர் என்ன தான் சொன்னாரு? இன்னும் கொஞ்ச காலம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன் புரிஞ்சுக்கணும்னா இப்போ நம்ம படிக்க போகிற அந்த வசனத்துக்கு அர்த்தம் அப்போ தான் புரிய முடியும். கொஞ்ச காலம்னும் போது ஏசு வாரங்களை பயன்படுத்தினாரு, நாட்களுக்காக சில மணி நேரத்துக்காக அவர் பயன்படுத்தினாரு. நம்ம பார்க்கும்போது இங்கே அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? இன்னும் கொஞ்ச காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள் அப்படின்னா அது நமக்கு கிளியராக இருக்குது. இன்னும் கொஞ்ச காலத்துல நீங்க என்ன காண மாட்டீங்க. அவர் ஆல்ரெடி போய்கிட்டு இருக்காரு. எங்க போய்கிட்டு இருக்காருன்னா கெச்சமனைக்கு போய்கிட்டு இருக்காரு. அந்த கெச்சமனையில என்ன நடக்கும், அவர் வந்து அந்த ரோமர் சோல்ஜர்ஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணி அவரை கூப்பிட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு மத்தியில இயேசு இருக்க மாட்டாரு, அவரை பார்க்க முடியாது. இன்னும் கொஞ்ச காலத்துல நீங்க என்ன பார்க்க மாட்டீங்க. அது ரொம்ப கிளியரா இருக்கு. ஆனா இன்னொரு வசனம் தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன, இன்னும் கொஞ்ச காலத்தில் நீங்கள் என்னை காண்பீர்கள். அது எதை குறித்து சொல்லுகிறார், அதுதான் கேள்வி. இன்னும் கொஞ்ச காலத்துல நீங்க என்ன காண்பீர்கள் அப்படின்றாரு, எதை குறித்து சொல்லுகிறார். ஒருவேளை ரெண்டாவது வருகையை குறித்து சொல்றாரா, இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு பார்க்க போறீங்க, இன்னும் கொஞ்ச காலத்துல ரெண்டாவது வருகையை பத்தி சொன்னாருன்னா, ரெண்டாவது வருகையை சில பேர் சொல்றாங்க ரெண்டாவது வருகையை பத்தி சொல்றாருன்னு, ரெண்டாவது வருகையா இருக்காது. ஏன் இருக்காது, இன்னும் கொஞ்ச நாட்கள்ல என்ன நீங்க காண மாட்டீங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன காணுவீங்கன்னு சொல்லிட்டு 2000 வருஷம் பொறுத்து வர்றது, அவங்களுக்கு என்ன ஆறுதலா இருக்கும் அந்த டைம்ல. இன்னும் வரல இல்லையா, அது ரெண்டாவது வருகையை பத்தி எப்படி அவங்களுக்கு அந்த ஆறுதலா இருக்க முடியும். புரியுதுங்களா, அவங்களுக்கு ரெண்டாவது வருகையை பத்தி இருக்காது. ஒருவேளை உயிர்த்தெழுதலை பத்தி சொல்றாரா, இன்னும் உயிர்த்தெழுந்து அவர் வந்துருவார் இல்லையா, அப்போ என்ன நீங்க பாப்பீங்கன்னா, அதுவும் பெரிய ஆறுதலா இருக்காது. ஏன்னா உயிர்த்தெழுது வந்த பிறகு எத்தனை நாள் அவங்க கூட இருக்க போறாரு, ஒரு 40 நாள் தானே, அதுக்கப்புறம் போயிடுவாரு அவர். அதுவும் ஒரு பெர்மனன்ட் ஆறுதலா இருக்காது. என்னத்தை பத்தி அவர் சொல்றாருன்னு போது தான் அதை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா பெரிய ரகசியம் அதுல இருக்கு. என்ன பத்தி சொல்றாரு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு பர்மனன்ட் ஆறுதலை பத்தி அவர் சொல்றாரு. அந்த அந்த வசனத்தை கவனிச்சு பாத்தீங்கன்னா அதுக்கு அர்த்தம் எங்க தெரியுதுன்னா, நான் பிதாவின் இடத்திற்கு போகிறபடினால் நீங்கள் என்னை காண்பீர்கள் அப்படின்றார். அதுலதான் அதுல அர்த்தம் இருக்கு. பிதாவின் இடத்துக்கு போகிறதுனால, பிதாவின் இடத்துக்கு போகிறதுனால என்ன நடக்க போகிறது, என்ன நடக்கும் பிதாவின் இடத்துல அவர் போறதுனால, பரிசுத்தாவி அவர் அனுப்ப போறார் இல்லைங்களா, அதான் நடக்க போறது. நான் பிதாவின் இடத்துக்கு போறேன்னா என்ன வரப்போகுது சீஷர்களுக்கு, பரிசுத்தாவி அவர் அனுப்ப போறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னும் கொஞ்ச காலத்தில் நீங்க என்ன காண மாட்டீங்க, நான் போயிருவேன் சிலுவெல்லாம் அரைஞ்சு போய், ஆனா பர்மனண்டா நான் உங்களிடத்துல இருக்கும் விதத்துல நான் வரப்போகிறேன். எந்த விதத்துல, சரீர விதத்துல இல்ல, பரிசுத்தாவி விதத்துல நான் வரப்போகிறேன் அப்படின்றதுக்கு தான் அந்த வசனத்துக்கு அர்த்தம். புரியுதுங்களா, இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன காண போறீங்க. ஏன், நான் பிதாவின் இடத்துக்கு போறதுனால. பிதாவின் இடத்துக்கு போகும்போது பரிசுத்த ஆவியின் மூலமா நான் உங்க இடத்துல வரப்போறேன். உங்களிடத்து கூட இல்ல, உங்களுக்குள்ள இருக்க போறேன். அது சதா காலங்களும் உலக முடிவு பர்யந்தும் நான் உங்களோடு இருக்க போகிறேன் அப்படின்றது அந்த வாக்கு தத்துவத்தினால்தான் நிறைவேற முடியும். ரெண்டாவது வருகையா இருக்க முடியாது, உயிர்த்தெழுதலா இருக்க முடியாது. ஒரு பர்மனன்ட் ஆறுதல் என்ன, என்ன போலவே பரிசுத்தாவிக்கும் இயேசுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா, இல்ல இன்னொரு தியேட்டர் வாலன்னு அப்படி முதலே சொன்னார் அவரு. இன்னொரு தியேட்டர் வாலர் அது என்ன மாதிரியா இருக்கிற தியேட்டர் வாலர், என்ன மாதிரி பர்ஃபெக்டா இருக்கிற தியேட்டர் வாலன் நான் அனுப்ப போகிறேன் அப்படின்றதான் பாக்குறோம். அந்த வசனத்துக்கு ஒரு ஆதாரமா இன்னொரு வசனத்தை படிப்போம், 14:17. உலகத்தை பரிசுத்தாவி நான் உங்களுக்கு அனுப்ப போறேன், உலகத்துக்கு அது ஒண்ணுமே தெரியாது. படிங்க, அறிவீர்கள் சொல்லி முடிச்சாரா. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, உடனே உங்களிடத்தில் வருவேன், உங்களை அனாதையா நான் விடுவேன், உங்களிடத்தில் வருவேன். எதை எதை வச்சு சொன்னாரு, பரிசுத்தாவின் மூலமா உங்களிடத்தில் வருவேன் அப்படின்னு தான் சொல்றாரு. தொடர்ந்து படிங்க, பரிசுத்தாவிய பத்தி பேசிட்டு இருக்கும் போதுதான் நீங்கள் என்னை காண்பீர்கள் என்றார். எதை சொல்றாரு அங்க, புரியுதுங்களா, இப்போ அந்த வசனத்துக்கு நீங்கள் என்னை காண்பீர்கள், ஏனெனில் நான் பிதாவின் இடத்துக்கு போறதுனால, பிதாவின் இடத்துக்கு போகும்போது அந்த த்ரியேக தேவனில பரிசுத்தாவின் மூலமா நான் உங்கள் இடத்துல வருவேன். பரிசுத்தாவிய நம்ம பாக்குறோமா, பரிசுத்தாவிய நம்ம பாக்குறது இல்ல, ஆனா நம்ம உணர்றோம் அவர் நம்ம கிட்ட இருக்கிறாருன்னு. பாக்குற மாதிரியே ஒரு நம்பிக்கை, அவர் நம்ம கிட்ட செயல்படுறது, நம்ம நடத்துறது, அதெல்லாம் நம்ம உணர்றோம். அதைத்தான் அவர் அங்க சொல்றாரு, நித்திய நித்திய காலமா அந்த வாக்கு தத்துவம், நான் வரப்போறேன், நீங்க பிரிவுக்கு தான் அவங்க துக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, ஆனா நான் திருப்பி வருவேன், பிரிவே இல்லாத மாதிரி வருவேன். கொஞ்சம் நித்திய 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 காலமா உங்களுக்குள்ள நான் இருக்க போறேன், அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதல். இன்னும் கொஞ்சம் காலம் பொறுத்துக்காங்க, துக்கம்தான் வேதனை தான், இன்னும் கொஞ்ச காலத்துல நான் வந்துட போறேன். உங்களுடைய துக்கம் மாறிட போகிறது, நான் வந்துட போறேன், என்னுடைய பிரசன்னத்தை நீங்க இழக்க மாட்டீங்க, பரிசுத்தாவின் மூலமாய் நான் உங்களோடு கூட இருக்க போகிறேன் அப்படின்னு. இதுக்கு ஒரு இன்னொரு வசனத்தை படிப்போம், இத 2 கொரிந்தியர் 5:16. கிறிஸ்துவை நாம் இனிமேல் மாம்சத்தின்படி அறியாமல் ஆவியின்படி அறிகிறோம். வருதுங்களா? அதுல படிங்க. இது என்னத்தை அவர் சொல்றாருன்னா, இந்த வசனத்துல இந்த காலம் முடிய போகுது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன நீங்கள் பார்க்க மாட்டீங்க, ஆனால் இன்னும் கொஞ்சம் காலத்தில் நான் பிதாவின் இடத்துல போகிறதுனால நீங்கள் என்னை பார்ப்பீங்க, புதிய காலத்தில் என்னை பார்ப்பீங்க, பரிசுத்தாவின் காலத்தில் என்னை பார்ப்பீங்க. அந்த காலத்தில் வந்து மாம்சத்தின்படி என்னை அறியக்கூடாது போல தான் சொல்கிறாரு. கிறிஸ்துவ மாம்சத்தின்படி சரீரமாக அவர் அறிஞ்சுக்கிட்டு இருந்தோம், இன்னுமே கிறிஸ்துவ மாம்சத்தின்படி நம்ம அறியக்கூடாது. ஒரு உருவமாக வச்சுக்கிட்டு, அதான் ரோமன் கத்தோலிக் சேர் தப்புன்றோம், உருவமாக வச்சுக்கிட்டு அவரை ஒரு உருவமாக பார்க்கக்கூடாது. எனினும் கிறிஸ்துவ ஆவியின்படி தான் நம்ம அறியணும். அதான் புதிய ஆவியின் காலம்னு வருகிறது. சரி, நம்ம இதை அடுத்து இந்த வசனம் புரியுதுங்களா உங்களுக்கு? அதுதான் இந்த வசனத்தில் சொல்கிறாரு. அடுத்த வசனத்தை நம்ம பார்ப்போம். இந்த வசனம் வந்து அவங்க மூளைக்கு நல்லா வேலை செஞ்சுருக்கு, நல்லா வேலை செஞ்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 14வது அதிகாரத்திலேருந்து ஒரு வாயம் திறக்காதவங்க இப்போ அவங்களுடைய வாய் திறக்கிறத நம்ம பார்க்குறோம். 17வது வசனத்தை படிக்கிறேன். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் சிலர், நான் பிதாவின் இடத்திற்கு போகிறபடினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள் என்றும், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றும் அவர் நம்முடனே சொல்லுகிறதின் கருத்து என்ன என்று தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டதும் அன்றி கொஞ்ச காலம் என்கிறாரே, அது இது என்ன, அவர் சொல்லுகிறது என்னதென்று நமக்கு விளங்கவில்லையே என்றார்கள். புரியுதுங்களா? இவ்வளோ நேரம் யோசிக்காம, இவ்வளோ நேரம் பேசாமல் இருந்த சீஷர்களுக்கு இப்போ கொஞ்சம் வேலை செய்யுது மூளை. வேலை செய், இது என்ன கொஞ்ச காலம்ன்றாரு, என்ன விசேஷமா இருக்கே. ஒன்று நீங்க தெரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு ஒருவேளை அவங்க நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க, இயேசு கிறிஸ்து சாக தான் போறாரு, அதுதானே சொல்லிக்கிட்டு இருந்தாரு, இவ்வளோ நேரம் நான் சாக போறேன்னு. சரி, செத்துறாருன்னு சொல்லிட்டு இருந்தாரு இவ்வளோ நேரம், இப்போ திடீர்னு என்ன கொஞ்ச காலம் சாகுறேன்றாரு, இது என்ன, இது கொஞ்ச காலம் சாகுறதுன்னா என்ன, கொஞ்ச காலம் யார், ஒருவேளை லாசரஸ் மாதிரி கொஞ்ச காலம் செத்துட்டு வந்துருவாரா இவரு அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. புரியுதுங்களா? ஒரே கன்ஃபியூஷன் அவங்களுக்கு, கொஞ்ச காலம் என்றால் என்ன அப்படின்னு இயேசுவை கேட்டாங்களா, அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்குள்ளேயே அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன் அவங்களுக்குள்ளேயே பேசுகிறாங்க, இயேசுவை கேட்கலாம் இல்லையா, ஒரு குழப்பம் இருக்குது அறியாமல், இது என்னான்னு இயேசுக்கிட்ட கேட்கலாம் இல்லையா அப்படின்னு நம்ம கேட்டோன்னா அவங்க கேட்கல, ஒருவேளை பயந்துருக்கலாம். ஆனால் அதை யோசித்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் அதே தான் செய்கிறது. எவ்வளோ வசனங்களை நம்ம படிப்போம், எவ்வளோ காரியங்களை நம்ம படிச்சுக்குவோம், இயேசுக்கிட்ட ஜெபத்தில் அதை கேட்குறதே இல்லை, எவ்வளோ காரியம் புரியவே புரியாது. அறியாமலே எவ்வளவோ நம்ம இருப்போம், ஆனால் இதை புரிஞ்சுக்கணும், அறியாமையில் நம்ம சரி செஞ்சுக்கணுன்ற ஒரு இதே நமக்கு இருக்கிறது இல்லை. தெரியுங்களா? அறியாமல் வந்து ஒரு பெரிய சாபங்க, அது ஒன்று தெரிஞ்சுக்கணும். அறியாமையில் இருக்கிறது வந்து ஒரு விசுவாசிக்கு ரொம்ப கேவலமான ஒரு காரியம். அந்த அறியாமல் நம்மளுக்கு வழியே கொடுக்கறதே இல்லை. அநேக டைம் நான் பார்த்துருக்கேன், சில பேருக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனாலும் ஏதோ பற்றி சொன்னால் எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆனாலும் டே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த அறியாமல் அவங்களுக்கு ஒன்றுமே செய்கிறதில்ல. அறியாமல் நமக்கு இருக்குன்னா அது எப்படியாவது எடுத்துட பார்க்கணுங்க நம்ம. அது ரொம்ப முக்கியம் ஒரு விசுவாசிகளாக. நம்ம அறியாமல் நம்மளுக்கு வழி கொடுக்கணும். உதாரணம், எனக்கு நான் ஆரம்பத்தில் இருக்கும்போது ஏதாவது ஒன்று பாஸ்டர் சொல்கிறாரு, ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க வசனம், எரபோம் ஜெரபோம் அப்படின்னு ஒரு பேரை சொல்கிறாரு, பழைய ஏற்பாட்டில் இருந்தாங்களே எரபோம் ஜெரபோம்னா, நான் உடனே வீட்டில் போய் இதை பற்றி நான் கேள்விப்பட்டதே இல்லையே, உடனே போய் வீட்டில் போய் அந்த அறியாமையை எடுத்துட பார்ப்பேன். நான் அவங்க யாரு என்ன அப்படின்றத போய் படிச்சுக்க பார்ப்பேன். அந்த மாதிரி நமக்கு அறியாமலேயே நம்ம என்ஜாய் பண்ண கற்றுக்கிட்டோம். அறியாம நமக்கு இருக்கவே கூடாது. அறியாம நமக்கு எப்போ வழி கொடுக்குதோ, அறியாமல நம்ம இருக்கக்கூடாதுன்னு எப்போ உணர்றோமோ அப்பதாங்க வளருவோம் நம்ம. புரியுதுங்களா? இவங்க அறியாமல கேட்டிருக்கலாம்ல இயேசுகிட்ட, ஆனா அவங்க பேசாமையே இருக்காங்க, கேட்கறதே இல்லை. இதே மாதிரி தான் நம்மளும் நடந்துக்கிறோம். எவ்வளோ காரியங்க தெரியறது இல்லை, ஆனாலும் அப்படியே பரவாயில்ல. அறியாம நம்மளுக்கு வழியை கொடுக்கணும். புரியுதுங்களா? இதை பத்தியாவது தெரியாம இருந்தா நான் போய் உடனே தெரிஞ்சுக்கணும், இல்ல போய் கேள்வி கேட்கணும், இது யாரு என்னன்றத அறியாம நம்மளுக்கு வழியை கொடுக்கணும். அப்பதான் நம்ம வளர முடியும். ஏன்னா பரிசுத்தாவே நம்ம கிட்ட இருக்காரு, தேவனுடைய வசனம் இருக்குது, இதெல்லாம் நமக்கு என்னது கொடுக்கப்பட்டிருக்கு, நம்ம எல்லா சத்தியத்திலையும் நடத்தப்படணும், அறியாமையில இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான். ஆனா அறியாமையிலே நம்ம என்ஜாய் பண்ண கத்துக்கிட்டோம், பழக கத்துக்கிட்டோம், அது ரொம்ப தப்பு, அதுவே பெரிய கேடு நமக்கு. அதுல இருந்து நம்ம வெளியே வர பார்க்கணும். சரி, இந்த வசனத்தை தொடர்ந்து படிப்போம். 19வது வசனத்தை படிங்க. இயேசுடைய அழகை நம்ம இந்த வசனத்துல பார்க்கலாங்க. எனக்கு ரொம்ப அழகா இருக்கு இந்த வசனம். அவர் மனுஷனா இருந்த போது அவருக்கு ஷேர் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்குது. அவருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல அவருக்கு நடக்க போற வேதனை எவ்வளவு பெரிய வேதனை, அதை ஷேர் பண்ணணும்னு அவருக்கு ஆசையா இருக்குது, ரொம்ப விருப்பப்படுறாரு. அவரு அவங்க சுயநலமா கொஞ்சம் கூட அவங்க துக்கத்துல தான் இருக்காங்க, கேட்க கூட மாட்டேன்றாங்க, அவர்கிட்ட கேட்க கூட மாட்டேன்றாங்க. அவர் வந்து தன்னுடைய துக்கத்தை கடந்து அவர் பார்க்கணும்னு பாக்குறாரு. சிலுவையை அவர் நினைச்சுக்கிட்டு இருக்கணும்னு அவருக்கு இஷ்டம் இல்லை, சிலுவைனால வரப்போற விளைவுகளை நினைச்சு பார்த்து அவர் சந்தோஷப்படணும்னு அவர் விரும்புறாரு. அந்த சந்தோஷத்தை இவங்ககிட்டயும் ஷேர் பண்ணணும்னு விரும்புறாரு. இவங்க ஒரு வேளை ஆண்டவரே உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கும் எங்களுக்கு சொல்லும், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம், உங்களுக்கு என்ன நடக்க போகுது சொல்லுன்னா எவ்வளோ ஷேர் பண்ணியிருப்பாரு. அறியாமலேயே அவங்க இருக்கணும்னு விருப்பப்பட்டாங்க, அவங்க துக்கத்திலேயே அவங்களுக்கு பெருசா இருக்கு. அவர் வந்து என்ன செய்யறாரு, அவருடைய துக்கத்தை அவர் பகிர்ந்துக்கிறார். என்கிட்ட கேப்பீங்களா, இதை பத்தி தான் நீங்க கவலைப்படுறீங்களா? ஏன்னா இயேசு கிறிஸ்துக்கு சிலுவைய பத்தி யோசிச்சா என்ன ஆகும் உங்களுக்கு தெரியுமா? என்ன ஆகும்னு எப்பப்பாரு இயேசு கிறிஸ்து சிலுவைய நினைக்கும் போது, சிலுவை அவருக்கு வர துக்கத்தை நினைக்கல, சிலுவைனால மத்தவங்களுக்கு ஏற்படுற நன்மையத்தான் நினைச்சார். சிலுவையினால என்ன ஏற்படும், நான் திருப்பியும் உங்களிடத்துல பரிசுத்தாவின் மூலமா வருவேன்றத தான் யோசிச்சார். ஏன்னா சிலுவைய பத்தி யோசிச்சா என்ன ஆகும் தெரியுங்களா? எப்ப பாரு, அது யோசிக்க அவர் விரும்பல, அதை கடந்துதான் யோசிக்கணும்னு பார்த்தார். யோசிச்சாருன்னா கெச்சமனால என்னங்க ஆச்சு அவருக்கு, எதனால அவருக்கு அப்படி ஆச்சு, ரத்த வேர்வு எதுக்கு அவருக்கு வந்துச்சு, எதனால வந்துச்சு, அவர் சிலுவைக்கு அவருக்கு நடக்க போற காரியங்களை நினைச்சனால தான் வந்துச்சு. ஒருவேளை இப்பவே சிலுவையை பத்தி அவர் யோசிச்சிருந்தாருன்னா இப்பவே ரத்த வேர்வு வந்திருக்கும், அவ்வளோ பெரிய துக்கம் வேதனை அவருக்கு அனுபவிக்க போறாருன்னு. அவர் எப்பப்பார் சிலுவையை பார்க்கும்போது சிலுவையை கடந்து தான் பார்த்தார். அந்த நேரத்தில் வர்றதுக்கு இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு, அப்போதான் சிலுவையை பத்தி யோசிச்சு கெச்சமனால் அவரால் தாங்க முடியல. ஆனால் இந்த சீசன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சிலுவையை கடந்து அதுக்கப்புறம் என்ன நடக்கும்ன்றது, உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் நடக்கும்ன்றத பேசி அவங்களுக்கு ஆறுதல் படுத்தலான்னு பார்க்குறாரு. ஏன் சிலுவையை பத்தி அவர் யோசிச்சு அவரால் தாங்க முடியாதுன்றதுக்காக அவர் என்ன யோசிக்கிறார், நீங்க இன்னும் அழகான காரியத்தை நீங்க பாருங்களேன். அவங்க ரொம்ப அறியாமையில் இருக்காங்க, அந்த அறியாமையில இருக்கிறத விட்டார் அவர். இன்னும் அறியாமையில பரவாயில்ல, நீங்க அறியாமையில இருந்துகிட்டு இருக்கீங்க, ஒன்றும் தெரியாம இருந்துகிட்டு இருக்கீங்க, இன்னொரு மூணு நாள்ல அந்த அறியாமை சரியாயிடும். ஏன், அவர் உயிரோடு எழுந்திரிச்சு வரப்போறாரு, அப்போ அவங்க எல்லாமே தெரிஞ்சுக்க போறாங்க, அதனால மூணு நாள்ல சரியாயிடும் அந்த அறியாமை. முன்னால இந்த உலகத்திலேயே பெரிய ஸ்காலர்ஸ் அவங்க தான் மாறிட போறாங்க, பெரிய அப்போஸ்தலருங்க மாற போறாங்க, உலகத்துக்கே சத்தியத்தை சொல்லி கொடுக்க போறது யாரு, அவங்களா தான் இருக்க போறாங்க. அதனால மூணு நாள் பரவாயில்ல, மூணு நாள்ல நீங்க தெரிஞ்சுக்குவீங்க, இதுல இருக்கிற அழக பாருங்க. ஆனா மூணு நாள் அவருங்க அறியாமைய சரி செய்யறதுக்கு மூணு நாள் அவங்க வெயிட் பண்ணா பரவாயில்ல, ஆனா அவங்க மூணு நாள் துக்கமா இருக்க கூடாதுன்றதுக்காக அந்த துக்கத்தை இப்பவே எடுக்கணும்னு அவர் பாக்குறாரு. அறியாம சரியாகிறதுக்கு மூணு நாள் அவரால் வெயிட் பண்ணுறாரு, ஆனால் அவங்க துக்கமாக மூணு நாள் இருக்கக்கூடாது, அவங்க துக்கத்தை இப்போவே எடுக்கணுமே என்பதற்காக அந்த துக்கத்தை எடுக்கிறதுக்காக அவர் முயற்சி செய்கிறார். அங்கே பாருங்களேன், அதான் அதில் இருக்கிற பெரிய அழகை நம்ம பார்க்குறோம். அந்த துக்கத்தை இப்போவே எடுத்துடணும்னு பார்க்குறோம். இது என்ன சொல்லுதுன்னா, இயேசு கிறிஸ்து மனசு வந்து அவருடைய இருதயம் எப்படி இருக்குன்றத நமக்கு வெளிப்படுத்துதுங்க. ஏன் பேசாமல் இருக்கலாம்ல, இன்னும் ஒரு ரெண்டு அவர் இருக்குது, அவருடைய கவலைகளே எவ்வளோ இருக்குது, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அதை பற்றி யோசிக்கிறத விட்டுட்டு இவங்க மக்கங்க சுயநலமாக அவங்கள பற்றி துக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த துக்கத்தை போய் எடுக்கணும், அறியாமல் பரவாயில்ல, மூணு நாள் சரியா. ஆனா அந்த துக்கத்தை எடுக்கணும்ன்றதுக்காக அவங்களுக்கு ஆறுதலா அவர் சொல்றாரு. இதே மாதிரி தாங்க இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையிலேயே நடக்கிறது. நம்ம ஒருவேளை அநேக காரியம் தெரியாம இருக்கலாம், அறியாமல நம்ம விழுந்திருக்கலாம், ஆனா நம்ம துக்கமா இருக்கணும்னு அவருக்கு இஷ்டம் இல்லை. அதனாலதான் அவர் அநேக சந்தோஷத்தை நம்ம கொடுக்கறான்னு பாக்குறாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல அதுதான் அன்பான ரட்சகரா நம்ம பாக்குறோம். சரி, அவங்களை பார்த்து என்ன சொல்றாரு, உங்களை என்ன துக்கம் படுத்துது, உங்களை என்ன கஷ்டப்படுத்துது, அவங்களுக்குள்ளேயே குசு குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. அவர் இதை பத்தி சொன்னாரு, இன்னும் கொஞ்சம் காலம்னு சொன்னாரு, என்னத்த அவர் சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு குசு குசுன்னு பேசுறத அவர் என்ன சொல்றாரு, என்ன உங்களை கஷ்டப்படுத்துது அப்படின்னு கேட்டு அதுக்கு பதில் சொல்றாரு. அவங்க இன்னும் அந்த கேள்வி கூட கேட்க ஆரம்பிக்கல, அதுக்குள்ள அவங்களுக்கு பதில் சொல்றாருன்றத நம்ம பாக்குறோம். 20வது வசனத்தை படிப்போம். மெய்யாகவே மெய்யாகவே அப்படின்னா நான் சொல்றது ரொம்ப முக்கியம், ரொம்ப இம்பார்ட்டண்டா நான் சொல்ல போறேன். என்ன, நீங்க அழுது உங்களுக்கு துக்கம் ஏற்பட போகிறது அப்படின்றார். உங்களுக்கு துக்கம் வரப்போகிறது, அந்த துக்கத்தை விவரிக்கிறார். என்ன மாதிரி செய்ய போறீங்க, நீங்க அழுது புலம்புவீர்கள், அழுது புலம்புவீர்கள் அப்படின்றார். அந்த துக்கத்தை கொஞ்சம் விவரிக்கிறார். மார்க்க நீங்க எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து சிலுவையில் அறையும் போது இது கரெக்டா நடந்தது. அவர் போடுறார், அவங்க சிலுவைக்கு முன்னாடி நின்றுகிட்டு எல்லாரும் இருக்கல, ஆனா அவங்களாம் ஒளிஞ்சு ஓடி போயிட்டாங்க. ஆனா இவங்க அழுது புலம்புனதை நம்ம பாக்குறோம். ஆனா உலகம் சந்தோஷமா இருக்கும். ஒரு துக்கத்திலேயே பெரிய நம்ம வேதனை கொடுக்கறது என்னன்னா, நம்ம துக்கத்தை பார்த்து இன்னொருத்தர் சிரிச்சாங்கன்னா எப்படி இருக்கும். நம்ம ரொம்ப துக்கப்படுறோம், அதை பார்த்து எல்லோருக்கும் சிரிப்பா இருக்கு, எல்லோருக்கும் ஆனந்தமா இருக்கு. அந்த துக்கம் தாங்க முடியாத துக்கம் அது. பழைய ஏற்பாடுலாம் நீங்க பாத்தீங்கன்னா தாவீது ரொம்ப வேதனை படுறதுக்கு எதுக்குன்னா அவரு பார்த்து சிரிக்கிறாங்க. எங்கவும் கடவுள், எங்கவும் தேவன், தேவன் தேவன் சொல்றீங்க, எங்கவும் தேவன், ரொம்ப வேதனை படுறாரு. அதே மாதிரி தான் இவங்களுக்கு என்ன ஏற்பட போகிறது யோசிச்சு பாருங்களேன். ஏசு கிறிஸ்துவ பிடிச்சி சிலுவையில அரைஞ்சிட்டாங்க. சிலுவையில அரைஞ்ச பிறகு இவங்க ரோட்ல எப்படி நடக்க முடியும் யோசிச்சு பாருங்க. அவங்க வாழ்க்கையெல்லாம் இயேசுக்கு ஒப்பு கொடுத்துருந்தாங்க, எல்லாத்தையும் இயேசுக்காக விட்டு வந்தாங்க, என்ன கேலி பண்ணுவாங்க பாத்தியா, கடைசியில் அவர் என்ன நிலைமைக்கு போனாரு, என்ன இப்பயாவது உங்களுக்கு புத்தி வந்துச்சா, பைத்தியகாரத்தனமா அவங்க வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு அவர் பின்னாடி போனீங்களே அப்படின்ற துக்கம் வேதனை. அது மாத்திரம் இல்லாம அவங்களுக்கு என்ன சந்தோஷம் இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. சாத்தானுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்கும் இயேசு கிறிஸ்து சிலுவையில போன உடனே, பெரிய பார்ட்டி வச்சிருக்க மாட்டான் அவன். அந்த துக்கத்தை வந்து தன்னுடைய பிள்ளைகள் இடத்துல அவன் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான் இல்லைங்களா. உலகம் தான், அந்த பாவமான உலகம் இயேசு கிறிஸ்து ஒழிச்சு கட்டணும்ன்ற ஒரு சந்தோஷத்துல அவங்க ஆனந்தமா இருக்கிற நேரம் இவங்களுக்கு தன்னுடைய எங்களுடைய ரட்சகரை போய் இப்படி உலாவரை பண்ணி இப்படி அழிச்சு போட்டாங்களேன்ற பெரிய துக்கம் அவங்களுக்கு இருந்திருக்கும். அவர் சிலுவையில் அறையப்படும் போது அதுதான் அவர் சொல்றாரு. ஒரு அவர் சிலுவையில் அரைஞ்சு அவர் மறித்து ரத்த விலாரா ஒரு உடம்பு பாடி இருக்குது, அதை எடுத்து அங்க கல்லறையில வைக்கும் போது அவங்களுக்கெல்லாம் மகாபெரிய சந்தோஷம் இருந்திருக்கும். ஆனா இவங்களுக்கோ பெரிய துக்கம் இருந்திருக்கும். இந்த வசனத்தை நான் மறுபடியும் படிக்கிறேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும் அப்படின்றது ஆக்சுவலா நடக்குது. அது நடக்கும். ஆனா அதுல அவர் கொடுக்குற ஆறுதல் என்னன்னு பார்ப்போம். உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள். இங்க இந்த வசனத்தை தான் நீங்க கவனிக்கணும். ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இதுதான் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை, ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு காரியம் இங்க சொல்றதுங்க. உங்களுக்கு ரொம்ப பெரிய துக்கம் ஏற்பட போகிறது, ஆனா அந்த துக்கம் கொஞ்ச காலம்தான், அந்த துக்கம் என்னவா மாறும், சந்தோஷமாய் மாறும். அதான் அவர் கொடுக்கிற பெரிய வாக்கு தத்துவம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இதுல இருக்கிற ஒரு காரியம் ரொம்ப ஈஸியா நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ரொம்ப முக்கியமா அதுல என்ன போட்டிருக்கு தெரியுங்களா, உங்களை எந்த காரியம், அதை கவனிச்சு பாருங்க, உங்களை எந்த காரியம் துக்கப்படுத்துதோ அந்த காரியமே உங்களுக்கு சந்தோஷமாய் மாறப்போகிறது அப்படின்றார். உங்களுக்கு ஒரு சில காரியங்கள் துக்கம் கொடுக்குது, அந்த காரியங்கள்லாம் எடுத்துட்டு நான் சந்தோஷமான காரியத்தை கொடுக்க போறேன்னு அவர் சொல்லல. எந்த காரியம் உங்களுக்கு ரொம்ப துக்கத்துல உங்களை தாழ்த்த போகிறதோ அதே காரியம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகிறது. அதுலதான் அந்த வசனத்துல இருக்கிற கருத்து, எந்த காரியம் உங்களுக்கு துக்கம் கொடுக்குதோ அதே காரியம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போறது அப்படின்றாரு. இது வந்து இது வெறும் கடவுள் மாத்திரம் தாங்க செய்ய முடியும். யோசிச்சு பாருங்களேன், நம்ம வாழ்க்கையில நம்ம எப்ப பாரு என்ன செய்யறதுன்னா, இந்த சில காரியங்கள்லாம் நமக்கு துக்கம் கொடுக்குதுன்னு நம்ம நினைச்சுக்கிறோம், இந்த சில காரியங்கள்லாம் நமக்கு சந்தோஷம் கொடுக்குதுன்னு நினைச்சுக்கிறோம். ஆனா கடவுள் நம்ம வாழ்க்கையில வேலை செய்யறது எப்படி தெரியுமா? எந்த காரியம் நமக்கு துக்கம் கொடுக்குதோ அந்த காரியமே நமக்கு சந்தோஷம் செய்யும்படிக்கு அவர் செய்யறார். இப்படித்தான் நம்ம வாழ்க்கையில வேலை செய்யறது. இவங்களுக்கு அப்படி ஆகல, யோசிச்சு பாருங்க. சிலுவை தான் அவங்களுக்கு மிகுந்த வேதனை கொடுத்தது. இயேசு கிறிஸ்து அப்படி அடிச்சு, அப்படி வேதனைப்படுத்தி, அப்படி துன்பப்படுத்தினாங்க. ஆனா அந்த சிலுவை காட்சி முடிஞ்ச பிறகு அவங்க வாழ்க்கையிலேயே சந்தோஷமா இருந்தது என்ன தெரியுமா? சிலுவை தான். எந்த அளவுக்கு அவங்க சந்தோஷமா இருந்தாங்கன்னா, அப்போஸ்தல நடவடிக்கைகள்லாம் பாத்தீங்கன்னா ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு சந்தோஷமா எதை பத்தி பிரீச் பண்ணாங்க? சிலுவையை பத்தி தான் பிரீச் பண்ணாங்க. எந்த சிலுவை அவங்களுக்கு துக்கம் கொடுத்துச்சோ அதே சிலுவை என்ன பண்ணுச்சு? அவங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்படித்தான் நம்ம வாழ்க்கையிலேயே கடவுள் வேலை செய்யறதுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எடுத்து பார்க்கலாம், சோர்வான காரியங்கள், துக்கமான காரியங்கள், எந்த காரியம் உங்களுக்கு துக்கம் கொடுக்குதோ அந்த காரியத்தை தான் கடவுள் என்ன பண்ண போறாரு? சந்தோஷமாக மாத்த போறாரு. அது ஒரு பெரிய ப்ராமிஸ், அவர் கொடுக்குற ப்ராமிஸ். பவுல் அதனாலதான் என்ன சொல்றாரு? தேவனுடைய பிள்ளைகளுக்கு நடக்கிற எல்லா காரியமும் அது எப்படி நன்மையா நடக்கும்? எந்த காரியம் உங்களுக்கு துக்கம் கொடுக்குதோ அதே காரியத்தை கடவுள் என்ன பண்ண போறாரு? சந்தோஷமாக மாத்த போகிறார் அப்படின்றது தான் பெரிய ப்ராமிஸ். ஆவியானவர் வந்த பிறகு எந்த சிலுவை உங்களுக்கு பெரிய துக்கத்தை கொடுத்துச்சோ அதே சிலுவை அவங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை, வாழ்க்கையில மிகப்பெரிய சந்தோஷத்தை அந்த சிலுவை தான் அவங்களுக்கு கொடுத்துச்சு அப்படின்னு நம்ம பாக்குறோம். சரி, அந்த முதல் நூற்றாண்டு சபையை பத்தி அவங்க சொல்லும் போது சரித்திரத்திலேயே என்ன சொல்றதுன்னா, இந்த உலகத்திலேயே சரித்திரத்திலேயே வாழ்ந்த ரொம்ப சந்தோஷமான மக்கள்னா அந்த சபை தாங்க. ரொம்ப சந்தோஷமா அவங்க இருந்தாங்களாம். இந்த உலகத்திலேயே அவங்களுக்கு இருந்த சந்தோஷத்தினால தான் உலகத்தையே தலைகீழ அவங்க மாத்தினது. அந்த அளவுக்கு சந்தோஷம் எது கொடுத்துச்சு? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அந்த சிலுவை என்ன சந்தோஷம் அவங்களுக்கு கொடுத்துச்சோ அந்த சந்தோஷத்தை வச்சுக்கிட்டு தான் உலகத்தையே அவங்க தலைகீழா மாத்தினதை நம்ம பாக்குறோம். ரொம்ப சந்தோஷமா அந்த இந்த காரியம் மாறுச்சு. இதேதான் நம்ம வாழ்க்கையில நம்ம பயன்படுத்தும் போது இந்த துக்கம் தான் நம்ம வாழ்க்கையில உங்களுக்கு என்ன துக்கம் இருக்குதோ நீங்க யோசிச்சு பார்த்துக்கலாம், அந்த துக்கம் என்னவா மாறும்ன்றாரு? சந்தோஷமா மாறும். ஒருவேளை உங்க வாழ்க்கையில துக்கமே இல்லாத இருக்கட்டும், துக்கமே இல்லாம இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படுறதுக்கே வழி இல்லை. புரியுதுங்களா? ஒருவேளை நான் இப்படி சொல்றேன்னு வச்சுக்குவோம், இந்த இடத்துல யார் யாருக்கெல்லாம் கடனுங்க இருக்கோ, எவ்வளோ கடன் இருக்கோ அந்த கடன்லாம் உங்க சொத்தா மாறிட போகுது அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோ. உங்களுக்கு கடன் இருக்குது, அந்த கடன்லாம் என்ன ஆக போகுது? உங்களுக்கு சொத்தா மாறிட போகுதுன்னா இந்த ரூம்லயே பெரிய பணக்காரர் யார் இருக்க முடியும்? யாருக்கு ரொம்ப கடன் இருக்கோ அவங்க தான் பெரிய பணக்காரா இந்த இடத்துல இருக்க முடியும் இல்லைங்களா? அதே மாதிரிதான் இயேசு இந்த இடத்துல சொல்றாரு, யாருக்கு ரொம்ப உங்களுக்கு துக்கம் இருக்குதோ, என்ன நம்புற மக்களே, உங்களுக்கு அந்த துக்கம் எந்த அளவுக்கு துக்கம் இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த துக்கம் சந்தோஷமா நான் மாத்த போறேன். அது நம்ம கொடுக்குற ப்ராமிஸ். எவ்வளவு அருமையான ப்ராமிஸ் யோசிச்சு பாருங்களேன். எந்த நான் புதுசா இந்த துக்கமெல்லாம் எடுத்துட்டு வேற சந்தோஷத்தை கொடுக்க போறேன்னு அவர் சொல்லல. உங்களுக்கு இருக்கிற அந்த துக்கத்தையே எவ்வளவு துக்கம் கொடுக்குதோ அந்த துக்கம், அந்த துக்கமே சந்தோஷமாக நான் மாத்த போறேன். எவ்வளவு அருமையான ப்ராமிஸ், யோசிச்சு பாருங்க. என்னுடைய வாழ்க்கையில நான் பாக்குறேன் துக்கங்களை, சில துக்கங்களை, அதெல்லாம் எனக்கு சந்தோஷமாக இயேசு மாத்த போறாரு, அதே காரியத்தை மாத்த போறாருன்றது ரொம்ப பெரிய விசேஷம். இதான் சீசருங்க எல்லோருமே இன்பமா, இது விசுவாச வாழ்க்கையில எல்லோருமே பார்த்த காரியங்க. எல்லா விசுவாசிங்களும் அவங்க வாழ்க்கையில பார்த்தாங்க. உதாரணத்துக்கு ஒரு விசுவாசியை நம்ம எடுப்போம், யாக்கோபு எடுப்போம். அவர் என்ன நினைச்சாரு? தன்னுடைய வாழ்க்கையில துக்கங்களை, யோசேப்பும் போயாச்சு, பெஞ்சமினும் போயாச்சு, இன்னும் என்ன பிள்ளையட்டவனா மாத்த போறீங்களே அப்படின்னு நினைச்சாரு. அவர் எந்த காரியத்தை துக்கமா நினைச்சாரோ அந்த காரியத்தை தான் கடவுள் என்னவா மாத்தினாரு? அவர் வாழ்க்கையிலேயே நினைச்சு பார்க்காத சந்தோஷம் அந்த காரியங்க தானே மாறுச்சு. ஆனா அவருக்கு பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? இவ எல்லாம் எனக்கு விரோதமாக இருக்கிறதே அப்படின்னு இருந்துச்சு. அதே மாதிரி தான் நமக்கும். நம்ம வாழ்க்கையில உங்களுக்கு வியாதியை எடுத்துக்கலாம், உங்க கஷ்டங்களை எடுத்துக்கலாம், உங்க குடும்ப பிரச்சனைகளை எடுத்துக்கலாம், எந்த துக்கம் உங்களுக்கு இருக்கோ இயேசுவை நம்பி நீங்க அதை இயேசுக்காக காத்திருக்கும் போது அவர் என்ன செய்யறாரு? அதையே பயன்படுத்தி என்ன செய்யறாரு? அதை சந்தோஷமாக மாத்துறாரு. இன்னும் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய வாழ்க்கையிலே இருக்கிற பெரிய துக்கம் என்ன தெரியுமா? என்னவா இருக்க முடியும்? வாழ்க்கையிலே பெரிய துக்கம் என்ன, ரொம்ப துக்கம் கொடுக்கறது என்ன, மரணம், சாவுதானே, சாவுதானே பெரிய துக்கம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இயேசுவை நம்பி இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையிலேயே பெரிய சந்தோஷம் மரணம் தான். அப்படி மாத்திருவார் நம்மள, வாழ்க்கையிலே பெரிய சந்தோஷம். ஒரு விசுவாசி சொல்றார், சார்லஸ் ஸ்பர்ஜன், எவ்வளவு அழகா சொல்றார் தெரியுமா, நான் எத்தனையோ கல்யாண வீட்டுங்களுக்கு போயிருக்கேன், எத்தனையோ சந்தோஷமா இருக்கிற மக்கள் மூஞ்சிங்களெல்லாம் பார்த்துருக்கிறேன். கல்யாண பொண்ணு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், கல்யாண பையன் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், அந்த கெஸ்ட்டுங்கெல்லாம் புது ட்ரெஸ்ஸுங்களை போட்டுக்கிட்டு எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க. எவ்வளவு பார்ட்டிங்களுக்கு நான் போயிருக்கேன், ஆனா சாகிற நேரத்துல எத்தனையோ விசுவாசிகளை பார்த்துருக்கேன். அந்த விசுவாசிங்க முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை எந்த பார்ட்டிலையோ, எந்த பார்லயோ, எந்த கல்யாணத்திலையும் நான் பார்த்ததே இல்லை அப்படின்றார். என்ன சந்தோஷமா செத்தாங்க, அவங்க மூஞ்சில சந்தோஷத்தை, ஆனந்தத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமா சாவுறாங்க. உண்மைங்க அது. நம்மளும் விசுவாசிகளா இருக்கும்போது சாவு தான் இந்த உலகத்திலேயே பெரிய சந்தோஷமா நமக்கு மாறப்போகிறது. உங்கள் துக்கம் சந்தோஷமா, இயேசு கிறிஸ்துடைய மகிமையை அதுல தான் பார்க்கணும். நம்முடைய துக்கங்களை எல்லாம் சந்தோஷமா மாத்துற, இந்த உலகத்திலேயே இருக்கிற பெரிய துக்கம் சாவு, அதையே பெரிய சந்தோஷமா மாத்துக்கிற தேவனா நம்ம பார்க்கிறோம் அவரை. இன்னும் பரலோகத்துல போகும்போது யோசிச்சு பாருங்களேன், இந்த உலகத்துல இருக்கிற துக்கமெல்லாம் சந்தோஷமா தான் மாறப்போகிறது. ஒரு ஒரு ஹெல்த்தை வந்து, ஒரு சுகத்தை வந்து, ஒரு வியாதியா இருக்கிற மனுஷன் தான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவான். உங்களுக்கு தெரியுங்களா, ஒரு தரித்திரம் தான் ஐஸ்வர்யத்தை ரொம்ப என்ஜாய் பண்ண முடியும். ஒரு தரித்திரம் தான், ஒரு சாப்பாடை வந்து ரொம்ப பசியா இருக்கிறவன் தான் ரொம்ப என்ஜாய் பண்ண முடியும். அந்த மாதிரி பரலோகத்துல இருக்கும்போது இந்த உலகத்துல நம்ம பட்ட தரித்திரம், இந்த உலகத்துல நம்ம பட்ட வியாதி, இதெல்லாம் ஹெல்த் சந்தோஷம் எல்லாம் இதெல்லாம் இல்லாம ரொம்ப என்ஜாய் பண்ண போறது இந்த உலகத்துல இருக்கிற கஷ்டங்கள்னால தான். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் அப்படின்னு தான் சொல்றாரு. இப்படிதாங்க இயேசு நம்ம வாழ்க்கையில மாத்துறாரு. இதைத்தான் நம்ம நம்பணும். இதை நம்பும் போது நம்முடைய துக்கமெல்லாம் என்ன ஆகும், சந்தோஷமாக நிச்சயமாக. ரெண்டு காரணத்தினால நம்ம வாழ்க்கையில் துக்கங்கள் வருது. ரெண்டு காரணம், ரெண்டே காரணம் தான். ஒன்று வந்து கடவுள் நம்மளை சோதிக்கிறார், டெஸ்ட் பண்ணுறார். யோபுக்கு வந்துச்சு இல்லைங்களா, யோபு எந்த தப்பும் பண்ணல, ஆனால் அவருக்கு துக்கம் வந்துச்சு. டெஸ்ட் பண்ணுறாரு. ஏன் டெஸ்ட் பண்ணுறாரு, தன்னிடத்தில் தன் நெருங்கி கொண்டு வரணும், தன்னை மாற்றி தன்னிடத்தில் நெருங்கி கொண்டு வரணும் என்பதற்காக. அது கடைசியில் சந்தோஷமாக மாறுறதில்லை அந்த துக்கம், அந்த டெஸ்ட்டு சந்தோஷமாக மாறுறதில்லை. இன்னொரு காரணம் நம்ம வாழ்க்கையில் துக்கம் வர்றது, முதலாவது டெஸ்ட்டு, ரெண்டாவது காரணம் நம்ம வாழ்க்கையில் துக்கம் வர்றது வந்து இது கடவுளுடைய சிக்ஷை. நம்ம தப்பு செய்யும் போது, பாவம் செய்யும் போது அவருடைய பிள்ளைகளை அவர் சும்மா விட மாட்டார். என்ன கொடுப்பாரு, உதை கொடுத்தே கொடுப்பார், சிக்ஷை கொடுத்தே கொடுப்பார். அந்த மாதிரி சிக்ஷை கொடுக்கும்போது நமக்கு என்ன தெரியும், இன்னொரு வாட்டி பாவம் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கும். அடிக்கு மேலே அடி விழுவோம், அடிக்கு மேலே அடி நமக்கு விழுவும்போது நம்ம என்ன செஞ்சுக்கணும், இன்னுமே நம்ம பாவம் செய்யக்கூடாது. அவருடைய பிள்ளைகளை அடித்தே அடிப்பார் பாவம் செய்யும் போது. இதனால துக்கம், அதனாலே சந்தோஷமாக அது மாறுறதில்லை. இது ரெண்டு காரணங்களால தான் துக்கம் வர்றது. ஒரு சந்தோஷமாக அதை மாற்றுறத நம்ம பார்க்குறோம். எல்லா விசுவாசிகளுடைய சாட்சியும் எப்போ பாரு, அவங்க வாழ்க்கை முடியும் போது கடவுள் என் துக்கங்களை எல்லாம் என்னவா மாற்றிருக்காரு, சந்தோஷமாக மாற்றிருக்காரு. அதை நம்பி தான் நம்மளும் வாழணும். அதான் நம்ம நம்பி வாழும்போது என்ன ஆகும், சந்தோஷமாக மாறும். உதாரணத்துக்கு ஒரே ஒரு வசனத்தை படிப்போம், 2 கொரிந்தியர் 6:10. போதும். அவர் என்ன சொல்றார், போல எங்களை பார்த்தா எப்படி இருக்கு, துக்கப்படுகிற மாதிரி தெரியுது, துக்கத்துல இருக்கிறோம், ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம், ஆனா எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறோம். அதுக்கு ரகசியம் என்ன, ஏன்னா என்னுடைய துக்கத்தெல்லாம் கடவுள் சந்தோஷமா மாத்திருவாரியா. அதை நினைக்கும் போது நமக்கு சந்தோஷம் இல்லை, கொஞ்ச காலத்துல மாத்திருவார். அதுல தான் இந்த துக்கம் இருக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்குது, ஆனா அது கொஞ்ச காலமா என்ன, கொஞ்ச காலத்துல என்ன ஆக போகுது, சந்தோஷமா மாறப்போதுன்னும் போது அந்த துக்கத்தை துக்கமா பார்க்க மாட்டோம், அந்த துக்கத்திலையும் சந்தோஷப்பட கத்துக்குவோம். புரியுதுங்களா, அதான் இருக்கிற ரகசியமே. கிறிஸ்தவருங்க எல்லாம் போல எல்லாம் ஜெயில உட்காந்துக்கிட்டு சந்தோஷமா இருங்க சந்தோஷமா இருங்கன்றதுக்கு என்ன காரணம், அவருக்கு துக்கம் இல்லைன்றதுனாலயா, இல்ல இந்த துக்கத்தை எல்லாம் கடவுள் சந்தோஷமா மாத்த போறாரு. அப்பனா நான் எவ்வளவு துக்கப்படுறேனோ என்ன அர்த்தம், அவ்வளோ சந்தோஷம் எனக்கு வரப்போகிறதுன்றது அர்த்தம்ன்றதுக்காக அவங்க சந்தோஷமா தான் இருந்தாங்க. துக்கத்தை துக்கமா பார்க்கல, ஏன், கொஞ்ச நேரம் யா முடிஞ்சிட போகுது, வரப்போற மகிமைக்கு இதெல்லாம் ஒப்பே இல்லை. கொஞ்ச நேரம் முடிஞ்சிட போகுது துக்கம். அதனால துக்கத்தை துக்கமாவே பார்க்கல. துக்கத்திலையும் சந்தோஷப்பட்டது காரணம் இதான். இந்த துக்கம்லாம் சந்தோஷமாக கொஞ்ச நேரத்துல மாறப்போகிறது. சரி, அடுத்து அதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்து விளக்குறார். அழகான உதாரணம், இந்த உலகத்திலேயே இருக்கிற பெரிய துக்கத்தின் உதாரணம். இந்த உதாரணத்தை பார்ப்போம். 21வது வசனம், பிள்ளை பெறும்போது ஆதாமின் சாபத்தினால வந்த ஒரு வழி, ஸ்திரீயானவள் துக்கப்படுகிறார், பிரசவ வேதனை வரும்போது துக்கப்படுகிறார். என் வைஃப் எனக்கு சொல்றது உண்டு, எனக்கு வர வழி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா, என்ன கஷ்டம் இருக்கு தெரியுமா, எனக்கு நல்லா தெரியும் நான் சொல்லுவேன், ஆனால் ஒண்ணுமே தெரியாது எனக்கு. அந்த வேதனை தெரியவே தெரியாது, ரொம்ப வேதனை, அது ரொம்ப வேதனை ஸ்திரீயானவளுக்கு வர. அது ஒரு உதாரணம் கொடுக்கிறார். எப்படிப்பட்ட உதாரணம்? அந்த வேதனை ஸ்திரீயானவள் அந்த வேதனை பட்டு 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 ரொம்ப வேதனையில் அந்த பிள்ளையை பெறுவாள். ஆனால் அந்த பிள்ளையை பெற்ற உடனே என்ன ஆகுது? எந்த காரியம் அந்த ஸ்திரீக்கு துக்கத்தை கொடுத்துச்சோ அதே காரியம் அந்த ஸ்திரீக்கு இந்த உலகத்திலேயே கிடைக்காத பெரிய சந்தோஷம். ஒரு பொண்ணு கேட்டு பாருங்க, ஒரு பிள்ளை பெறுறதுல தான், அந்த பிள்ளை பெற்ற உன்ன ஒரு உயிர் இந்த உலகத்துல வந்துச்சுன்னு அந்த உயிரை அதை பார்க்கும்போது வருகிற சந்தோஷம் வந்து இந்த உலகத்திலேயே அந்த ஸ்திரீக்கு வர சந்தோஷம் இல்லை. எந்த கஷ்டம் இந்த உலகத்திலேயே, எந்த காரியம் இந்த உலகத்திலேயே ரொம்ப கஷ்டம் ஒரு ஸ்திரீ கொடுக்குதோ அதே காரியம் இந்த உலகத்துல பெரிய சந்தோஷத்தை ஒரு ஸ்திரீ கொடுக்குது. வேற காரியமா கொடுக்குது, வேற காரியத்தை கொடுத்து அவர் சந்தோஷப்படுறது இல்ல. எது துக்கத்தை கொடுத்துச்சோ அதே உதாரணம் தான் அங்க பயன்படுத்துற நமக்கு விளக்குறதுக்காக. புரியுதுங்களா? நீங்க துக்கம் துக்கம் துக்கம்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்களே, கொஞ்ச நேரம் அழுது புலம்ப போறீங்களே, ஆனா என்ன நடக்க போகுது? அந்த துக்கமே உங்களுக்கு சந்தோஷமாக மாறப்போகுது. அதுக்கு உதாரணம் என்ன? ஒரு ஸ்திரீ பிரசவ வேதனை படும் போது அவளுக்கு அது ரொம்ப துக்கம்தான், ஆனா அந்த துக்கமே என்னவா மாறுது? சந்தோஷமாக மாறுது. ஒரு ஓமையா கொடுத்து அவர் அதை விளக்க பாக்குறார். அதுக்கப்புறம் ஒரு மனுஷன் இந்த உலகத்தில், ஒரு பெண்ணு பிறந்தாவே சந்தோஷம்தான், ஆனால் ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் பிறந்துட்டான்னும் போது எவ்வளோ பெரிய சந்தோஷம் அந்த பெண்ணுக்கு அப்படின்றத தான் அந்த ஒரு உதாரணமாக அவர் விளக்குறார். சரி, 22வது வசனத்தை படிப்போம். அது போல நீங்களும் இப்பொழுது, அது இப்பொழுதுன்னா என்ன அர்த்தம்? கொஞ்ச நேரம் இப்போ உங்களுக்கு அது போல உங்களுக்கு துக்கம் இருக்கிறது. அருமையான வசனம். அது போல நீங்களும் இப்ப துக்கமா இருக்கிறீர்கள், ஆனால் நான் உங்களை காண்பேன், கண்ட உடனே என்ன ஆகும்? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் இருதயம் சந்தோஷமா இருக்கும். அதை யோசிச்சு பாருங்களேன், அவங்களுக்கு என்ன த்ரில்லிங்காக இருக்கும். இப்போ நாங்கள் துக்கமாக தான் இருக்கிறோம், ஆனால் திருப்பி நான் உங்களை பார்க்க போகிறேன், பார்க்கும்போது உங்கள் இருதயம் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகுது, ரொம்ப ஆனந்தமாக இருக்க போகுது உங்கள் இருதயம். ஏன் ரொம்ப ஆனந்தமாக இருக்க போகுது? இந்த உலகத்திலேயே ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கிற பெரிய சந்தோஷம் என்ன தெரியுங்களா? உங்களுக்கு என்ன தெரியுமா? இந்த உலகத்திலேயே இருக்கிற பெரிய சந்தோஷம் சிலுவைங்க. பெரிய சந்தோஷம் இந்த உலகத்திலேயே ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கக்கூடிய சந்தோஷம் சிலுவை. ஏன்? என் வாழ்க்கையில் சூழ்நிலை மேலே நம்ம சந்தோஷம் இருந்துச்சுன்னா ஏதோ நல்லா இருக்குது, கொஞ்சம் வசதியாக இருக்கும், காசு கொஞ்சம் நல்லா இருக்குது, அதனால ரொம்ப சந்தோஷம், பார்ட்டி அந்த மாதிரி நமக்கு ஒரு இருந்துச்சுன்னா அது மேலே கீழே சந்தோஷம்தான் போய்கிட்டு இருக்கும், நிலைவரமான சந்தோஷமாக இருக்காது. ஆனால் என் சூழ்நிலையை எவனாவது கெடுத்து போடலாம், என் வாழ்க்கையை எவனாவது சீர்குலைத்து போடலாம், எவனாவது என் வாழ்க்கையை என்னெல்லாம் பண்ணலாம், என்ன பிரச்சனைனா நடக்கலாம், ஏதுனா நடக்கலாம், ஆனால் இயேசு கிறிஸ்து என்னுடைய சார்பாக சிலுவையில் செஞ்சு முடித்த அந்த பரிபூர்ணமான வேலையை எவனுமே ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா அது முடிந்த வேலை. அவர் முடிந்ததுன்னு சொல்லி முடிச்சிட்டார் இல்லையா? இன்னுமே அதை யாராவது மாற்ற முடியுமா? இயேசு கிறிஸ்து என்னை ரட்சித்துட்டார் சிலுவையில், அது முடிஞ்ச காரியம். தெரியுங்களா உங்களுக்கு? இன்னுமே அவர் ரட்சிக்க வேண்டியது இல்லை நம்மளை. நம்மளை எல்லாம் நினைச்சு தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்காக அவர் சிலுவையில மறிச்சு முடிச்சுட்டாரு. எவனுமே அதை மாற்றவே முடியாது, யாருமே அதை மாற்ற முடியாது. என்னுடைய பாவங்கள் மாற்ற முடியாது, எந்த காரியமும் அந்த சிலுவையின் காரியத்தை மாற்றவே முடியாது. அதுதான் பெரிய காரியம். பாவங்களை எல்லாம் அவர் சுமந்து பரிகாரம் செய்து முடிந்ததின் முடித்த சிலுவையின் காரியத்தை. அதனால தான் சிலுவை நமக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஒரு விசுவாசிக்கு பெரிய சந்தோஷம் சிலுவை தான். என் சூழ்நிலை மாறி போகலாம், எனக்கு என்னதான் துக்கம் வரலாம், எவன் தான் என்னுடைய கஷ்டங்களை எனக்கு என்னதான் கொடுக்கலாம், எவனுமே சிலுவையில் இருக்கக்கூடிய எந்த பிசாசும் சிலுவையில் நடந்த காரியத்தை மாற்றவே முடியாது. ஒரு விசுவாசிக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் மாற்ற முடியாத ஒரு காரியம் சிலுவையின் காரியம் தான். அதனால தான் அவர் என்ன சொல்றாரு, உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுக்க முடியாது. ஏன்? உங்கள் சந்தோஷம் எதை பொறுத்து இருக்கணும்? இன்னுமே சிலுவையை குறித்து இருக்கணும். சிலுவையில் நான் மறிச்சதுனால நிச்சயமா நீங்கள் பரலோகத்துக்கு போக போறீங்க, நிச்சயமா என்னுடைய ராஜ்யத்தில் நீங்கள் இருக்க போறீங்க. அதை எவனுமே மாற்ற முடியாது. இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு நடக்கிற துக்கத்தை எல்லாம் நான் சந்தோஷமா மாற்ற போறேன். அது ஒருவேளை இந்த வாழ்க்கையில நடக்கிற துக்கங்களை எல்லாம் பார்த்து உங்களால சந்தோஷப்பட முடியல, இதெல்லாம் எப்படி மாறப்போகுதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க சூழ்நிலையை பார்த்து சந்தோஷப்படாதீங்க. சிலுவையில உங்களுக்காக செஞ்சு முடிச்ச வேலையை நினைத்து சந்தோஷப்படுங்க. உங்களுக்காக பிதாவின் இடத்துல நான் மரித்து உயிரோடு எழுந்து பிதாவின் இடத்துல வலது பாரசத்துல இருக்கிற உங்களுக்காக பரிந்து பேசிக்கிட்டு இருக்கேன், எல்லா காரியத்தையும் உங்களுக்காக நான் செய்ய போறேன்றத நினைச்சு அந்த சிலுவை நினைச்சு நீங்க சந்தோஷப்படுங்க அப்படின்றார். சரி, அடுத்த வசனத்தை படிப்போம். அதனாலதான் பவுல் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பவுல் எல்லாம் அவருடைய சூழ்நிலை ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. போட்டு அடிச்சு உடம்பெல்லாம் பின்னி எடுத்துட்டு போய் ஜெயில போடுறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? என் உடம்ப பின்னிடு, என் வாழ்க்கையை கெடுத்துரு, நீ என்னதான் நீ பண்ணாலும் சிலுவையில் பண்ணி முடிச்ச காரியத்தை ஏதாவது அவனால் பண்ண முடியுமா? நீங்கள் நினைச்சு பாருங்க, அப்படி ஒரு சந்தோஷத்தை நம்ம கற்றுக்கிட்டோன்னா நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் குறையவே படாதுங்க. எப்பப்பார் சிலுவையில் நடந்த காரியத்தை மாற்றவே முடியாது இல்லையா? ஒருவேளை இன்னைக்கு நான் தப்பு செஞ்சிடலாம், இன்னைக்கு உளுந்துடலாம், அதாயிடலாம், இதாயிடலாம், என் நம்பிக்கையெல்லாம் சிலுவை, என் சந்தோஷம்லாம் சிலுவைன்னும் போது அந்த சிலுவை காரியத்தை யாருமே மாற்ற முடியாது. அதில் தான் நம்ம சந்தோஷத்தை வைக்க நம்ம கற்றுக்கணும். மாறாத சந்தோஷம் அதனால தான் கிடைக்க முடியும். அதனால தான் அப்போஸ்தலர்களுக்கு பெரிய சந்தோஷம் இருந்துச்சு. அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு, உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுக்க முடியாது. சரி, 22வது வசனத்தை படிப்போம். ஆமாம், இப்போ 22 தமிழ் வருது, 23.
இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள்.
அந்த நாளிலே, அந்த நாளிலேன்னு சொல்லும் போது என்ன அர்த்தம்னா, அந்த காலகட்டத்தில் கர்த்தருடைய நாள் அப்படின்னு ஒன்று வருது இல்லைங்களா, அப்படின்னா ஒரு சில வருஷங்களை குறிக்குது. அது ஒரு புதிய சகாப்தம், ஒரு புதிய காலத்தை பற்றி அவர் பேசுறாரு. அந்த நாள்னா இன்னமே நான் போயிட போறேன் இல்லையா, உங்கள் சந்தோஷம் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறப்போகுது இல்லையா, அந்த காலகட்டத்தில் ஆவியின் காலகட்டத்தில் என்ன மாதிரி இருக்கும்? அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். இப்போனா ஓடி ஓடி வந்து என்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்குறீங்க, என்கிட்ட பேசிக்கிறீங்க, அந்த நாளில் என்கிட்ட ஒன்றும் கேட்க மாட்டீங்க. ஏன் ஒன்றும் கேட்க மாட்டீங்க? ஏன்னா நான் இருக்க மாட்டேன், சரீர பிரகாரமாக நான் இருக்க மாட்டேன், நான் இருக்க மாட்டேன் இல்லையா, ஆவியின் பிரகாரமாக இருப்பேன். ஒன்றாவது காரணம் நான் இருக்க மாட்டேன், ரெண்டாவது ஆவி உள்ள எல்லா சத்தியத்திலையும் நடத்துவார். அதனால உங்களை அறியாமையை பற்றி துக்கப்படாதீங்க, ஒன்றும் நீங்கள் கேட்க மாட்டீங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில். அந்த நாளில் எப்படி நடக்கும்னா, நீங்கள் என்கிட்ட கேட்க மாட்டீங்க, என்னுடைய நாமத்தில் யார்கிட்ட கேட்பீங்க? பிதாவினிடத்தில். திரியேக இது வருது பாருங்களேன், பிதாவினிடத்தில் என்னுடைய நாமத்தில் நீங்கள் எதை கேட்குறீங்களோ பிதா உங்களுக்கு கொடுக்க போகிறார். நீங்கள் இஷ்டத்துக்கு எதுவும் கேட்கக்கூடாது. என்னுடைய நாமத்தில் கேட்குறதுனா என்ன அர்த்தம்? இயேசுடைய சார்பாக நான் கேட்குறேன். இன்றைக்கி நான் காலையில் ஜெபம் பண்ணிட்டு வரும்போது, இயேசுவே உங்களுடைய சபை எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும்னு நீ விரும்புகிறீரு, அந்த சந்தோஷத்தை அவங்களுக்கு கொடுவோம், இந்த வசனத்தின் மூலமாக பேசுவோம் அப்படின்னு அவர் இருந்தால் என்ன கேட்டிருப்பார்? இயேசுடைய சார்பாக நான் கேட்குறேன்னு நீங்கள் என்ன கேட்டாலும் என் பிதா உங்களுக்கு செய்ய போகிறாரு, உங்களுடைய தேவைகளை சந்திக்க போகிறாரு, என் பிதா கேட்க போறாரு. இது பார்த்தீங்கன்னா இது 4வது வாட்டியோ 5வது வாட்டியோ இந்த வசனத்தை சொல்றாரு. என்னுடைய நாமத்தில் எதை கேட்டாலும், என்னுடைய நாமத்தில் எதை கேட்டாலும் பிதா அவங்களுக்கு கொடுப்பாருன்னு. இவ்வளோ சொன்னாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? ஜபம் மாத்திரம் ஜபத்தில் ஒண்டி வளரவே மாட்டோம். நான் வளரவே மாட்டேன். அதுக்கு உற்சாகமாக ஒன்று சொல்கிறார் பாருங்க 24. எனக்கு இந்த சத்தியம் வந்து ஜபம் பண்ணுறதுக்கு ரொம்ப உற்சாகப்படுத்துது. இதை இதை கேளுங்க, உங்களுக்கும் உற்சாகமாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் ஒன்றும் கேட்கல, ஏன்னா புதிய பழைய காலமாக இருந்துச்சு. அப்போ சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இந்த உலகத்தில் மூணு விதமான கிறிஸ்தவங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிச்சிடலாம், மூணு விதமான கிறிஸ்தவங்க இருக்காங்க. ஒரு கிறிஸ்தவன் எப்படின்னா சந்தோஷமே இல்லை அவனுக்கு வாழ்க்கையில், சந்தோஷமே இல்லை, அது ரொம்ப வியாதி பிடிச்ச கிறிஸ்தவன், கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை அவனுக்கு. இன்னொரு கிறிஸ்தவன் வந்து சந்தோஷமாக இருக்கிற கிறிஸ்தவன், அவனுக்கு சிலுவையை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறான், சந்தோஷமாக இருக்கிறான். இன்னொரு கிறிஸ்தவன் எப்படின்னா நிறைவாய் சந்தோஷமா இருக்கிறவன், நிறைவா சந்தோஷத்துல நிறைஞ்சிருக்கிற கிறிஸ்தவன். மூணு விதமான கிறிஸ்தவன். நம்ம எந்த மாதிரி கிறிஸ்தவன்லாம் இருக்க விருப்பப்படுறோம்? சந்தோஷம் இல்லாத கிறிஸ்தவன், சந்தோஷம் இருக்கிற கிறிஸ்தவன், நிறைவாய் சந்தோஷமா இருக்கிற கிறிஸ்தவன். இயற்கையா நமக்கு யார் மாதிரி இருக்கணும்னு தோணும்? நிறைவா சந்தோஷத்தை கொடுத்தா நிறைவா கொடுங்க. எப்படி தெரியுமா நிறைவா சந்தோஷமா இருக்கிறது கிறிஸ்தவத்துல? இதுலயே போட்டிருக்க அந்த 24 வசனத்தை பாருங்க. நான் எப்படி நிறைவான சந்தோஷத்தை பெறுது? இதுவரைக்கும் நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கு பெற்றுக்கொள்வீர்கள். எப்படி நான் நிறைவான சந்தோஷத்துல வாழ்றது? கேளுங்கள், ஜெபம், ஜெபம், ஜெபிக்கிறவனாயிரு, ஜெபிக்கிறவனா இருந்து கடவுள்கிட்ட கேட்கும் போது கடவுள் உன் ஜெபத்தை கேட்டு உனக்கு பதில் தராரே, அதுல வர சந்தோஷம் இந்த உலகத்துல எதுலயுமே வராது. நிறைவான சந்தோஷம் அதுல தான் வரும். ஜெபிக்குங்க, ஜெபிங்க, கேளுங்கன்னா கேட்டுக்கிட்டே இருங்கன்னு அர்த்தம். அதுக்கு அந்த வார்த்தைக்கு தான் அர்த்தம், கேட்டுக்கிட்டே இருங்க. கேட்டுக்கிட்டே இருக்கும்போது உங்க சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். நீங்க கேட்டுக்கிட்டே இருக்க ஜெபிக்கிற மக்களா நீங்க இருக்கும்போது என்ன ஆகும்? கடவுள் உங்க ஜபத்தை கேட்டு உங்களுக்கு கொடுக்குற அந்த எக்ஸைட்மெண்ட் உங்களுக்கு தெரியுமா? கடவுள் என் ஜபத்தை கேட்டாருன்னு, எனக்கு பதில் கொடுத்தாருன்னு வர சந்தோஷம் வந்து வேற எதுலையுமே வராதுங்க. நிறைவா சந்தோஷம் வாழ்கிற ஒரு மக்கள் யார் தெரியுமா? இயேசு கிட்ட, பிதா கிட்ட ஐக்கியமா இருந்து எப்பப்பாரு கேட்டு 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 வாங்கி அவருடைய பவர் நம்ம வாழ்க்கையில வேலை செய்யறத பார்க்கும்போது தான் சந்தோஷம், நிறைவான சந்தோஷம் ஒருத்தனுக்கு எங்கேயுமே கிடைக்காது. முழங்கால் படி இருக்கிற இடத்துல தான் அவனுக்கு சந்தோஷம் கிடைக்கிறது. நம்ம வாழ்க்கையில சந்தோஷத்தை தேடணும்னா எங்க தேடணும் தெரியுமா? ஜெபத்துல தான் நம்ம தேடணும். அங்கதான் நிறைவான சந்தோஷம் இருக்க முடியும். நிறைவா சந்தோஷமா இருக்கிற கிறிஸ்தவங்களை பாக்குறீங்கன்னா என்ன அர்த்தம்னா அவங்க ரொம்ப ஜெபிக்கிற கிறிஸ்தவங்கன்னு அர்த்தம். அதுக்கு தான் அவங்க வாழ்க்கை அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நம்ம வாழ்க்கையெல்லாம் சந்தோஷமாக இருக்காது, காரணம் ஏன் தெரியுதா? நிறைவான சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில் ஏன் இல்லைன்னு தெரியுதா? எப்போ முழங்கால் போட்டு ஜபம் பண்ணியிருக்கணுமே, யோசிச்சு பாருங்க. ஒரு மாதம் ஆச்சா, ஒரு வாரம் ஆச்சா? இதுக்காக தான். நிறைவான சந்தோஷம் எப்போ கிடைக்கும்? பைபிள் முழுவதாக இதை பார்க்கலாம். ஒரு வசனம் பார்ப்போம், 1 தெசலோனிக்கர் 5:16. எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. ஒரே சின்ன வசனத்துல முடிச்சிட்டாரு அவர், ஒரே வசனம் தான், எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. பால் எப்படி சந்தோஷமா இருக்கிறது? ஈஸியா சொல்லிட்டீங்களே நீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அடுத்தது என்ன சொல்றாரு? இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்க. இதுதான் சந்தோஷத்துக்கு வழி. எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. எப்படி பால்? இடைவிடாம ஜபம் பண்ணு. இன்னொரு வசனம் படிப்போம், பிலிப்பியர் 4:4. ரொம்ப நல்லா இருக்குது கேட்கறதுக்கு. போல் ஒருத்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, ஆனா எப்படி? 6வது வசனம் படிங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? பைபிள் முழுவதுமா நமக்கு முழுமையான சந்தோஷத்தின் வழி எங்க சொல்றது? எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. பிதா கிட்ட இருந்து பிதாவுடைய ஐக்கியத்துல, பிதாவுடைய பிரசன்னத்துல நம்ம டெய்லி இருக்கவும் வளரவும் நம்ம கத்துக்கிட்டு அவருடைய வல்லமையான பவர்ல நம்ம வாழ்க்கையில பெற்றுக்கொண்டு நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுறது, சபை ஆசீர்வதிக்கிறது பார்க்கும் போது, ஜபத்தினால நம்ம எவ்வளவு ஆசீர்வதிக்கப்படுறோம்னு பார்க்கும்போது அவருடைய பிரசன்னத்துல இருக்கிறதே எவ்வளவு பெரிய சந்தோஷங்க. நமக்கு ஒரு கிறிஸ்தவனுக்கு துக்கம் எங்க தர்மா வருது? கடவுளுடைய பிரசன்னத்தை உணராத போது, பரிசுத்தாவி நடத்துறதுல உணராத போது தாங்க ரொம்ப துக்கமே அவனுக்கு இருக்கிறது. ஆனா எப்பப்பாரு ஜபத்துல அவன் வளர்ற போது, கேட்டுக்கிட்டே இருந்து பிதா கிட்ட இருந்து பெற்றுக்கிட்டு வாழ்க்கையெல்லாம் அப்படி என்ன சந்தோஷமா இருக்கும்? நிறைவா சந்தோஷமா இருக்கிறதுக்கு அதான் வழி. புரியுதுங்களா? ஏசு கிறிஸ்து, சரி நம்ம இதோடு முடிப்போம். ஏசு கிறிஸ்து நம்மள சந்தோஷமா இருக்கணும்னு விரும்புறாருங்க. முதலாவது சந்தோஷம், சூழ்நிலை என்னவா இருந்தாலும் சரி, நீ சிலுவையை எப்பப்பாரு ஏறெடுத்து பார்க்கும்போது அதை எவனுமே கெடுக்க முடியாத அளவுக்கு நான் பண்ணி வச்சுட்டேன். உன் பாவங்களை எல்லாம், என்னதான் பாவங்க இருந்தாலும், என்னதான் வாழ்க்கையா இருந்தாலும், நீ பரலோகத்துக்கு போறதுக்கு நான் வழியை பண்ணி வச்சுட்டேன். அது உனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கணும். என்னதான் கஷ்டத்துல இருந்தாலும் சிலுவை ஏறெடுத்து பாரு. என்னதான் வழியில வியாதியில நீ கஷ்டப்பட்டிருந்தாலும் சிலுவை வழிய பாரு, உனக்கு சந்தோஷம் கிடைக்கும்ன்றார். ஆனா உன் சூழ்நிலைகளை நீ பார்க்கும்போது, உன்னுடைய துக்க சூழ்நிலையை பார்க்கும்போது, அதை எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போறேன்? சந்தோஷமா மாத்த போறேன். உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா துக்கங்களையும் சந்தோஷமா மாத்த போறேன். மூன்றாவதாக என்ன சொல்றாரு? நிறைவான சந்தோஷம் என் பிதாவினுடைய ஐக்கியத்துல இருந்து நீ பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயம் உங்களால பார்க்க முடியுதுங்களா? அவர் என்ன விரும்புறாருன்னு உங்களுக்கு தெரியுதா? இதுல இருக்கிற பெரிய அழகு என்ன தெரியுங்களா? ரொம்ப பெரிய அழகு. நான் இதை யோசிச்சு பார்த்து தான் ரொம்ப மனசே இயேசு கிறிஸ்துனுடைய அழகு, அவருடைய அதிசயமான காரியம். நான் மாதிரி ஒரு ரட்சகர், அவருக்கு தெரியும் அந்த சூழ்நிலையில் அங்கே நின்றுகிட்டு இருக்காரு, இந்த சந்தோஷத்தெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நின்று கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு என்ன தெரியுதுன்னா, சிலுவை வந்துகிட்டு இருக்கு. ஒரு ஒரு நிமிஷமும் அவர் எங்கே நெருங்கி போயிட்டு இருக்காரு? சிலுவை அவருக்கு வந்துகிட்டு இருக்குங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆக போகுது? அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி அவர் மனக்கண்களால் அதை ஆல்ரெடி பார்க்க முடியும். பார்க்க முடியாது, அவருக்கு தெரியாது என்னென்ன நடக்க போகுதுன்னு. மனக்கண்களால் பார்க்க முடியும், ரத்த வேர்வை அவர்னால பார்க்க முடியும். அவங்க எல்லாம் அசிங்கமாக அவரை போட்டு திட்டுறதையும் அடிக்கிறதையும், அவர் மூஞ்சில் காரி துப்புறதையும், அவரை போட்டு தடா தடான்னு போட்டு அடிக்கிறதும், கேவலமாக அசிங்கமாக அவரை பிடிச்சி திட்டுறதையும் ஆல்ரெடி அவர் காதில் கேட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த சூழ்நிலையில் அவர் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆல்ரெடி அந்த சத்தம்லாம். அவரை போட்டு அடித்து அவர் கைக்கு ஆல்ரெடியே அந்த வழியெல்லாம் தெரியும். ஆணியில் அவர் கை செதறப்பட போகிறது, கால் செதறப்படுறது, முள்முடி எடுத்து அவர் தலையெல்லாம் பஞ்சர் பண்ணுற மாதிரி போட்டு அமுக்கிறதையும், அவரை போட்டு சிலுவையில் தூக்கி கொடுக்குற வேதனை அவருக்கு தெரியும். அந்த வேதனைக்கு மத்தியில், அந்த கஷ்டத்துக்கு மத்தியில் இன்னும் கொஞ்சம் ஒரு அவர் தாங்க இருக்குது. அந்த வேதனைக்கு மத்தியில் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? எனக்கு ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியம் என்ன தெரியுமா? நீங்கள் சந்தோஷமாக இருக்கு. என்ன ஒரு ரட்சகர் பாருங்களேன். எனக்கு இன்னும் ஒரு மணி நேரத்தில் அது நடக்க போகுது, அதுக்கு மத்தியில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். நான் அதுக்கு வெயிட் பண்ண முடியாது. நான் போக போகிற சிலுவைக்கு இன்னும் மூணு நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு சந்தோஷம் வரதா செய்யும், ஆனால் நீங்கள் இப்போ துக்கமாக இருக்கக்கூடாது, நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். அப்படி இருதயம் உங்களுக்கு புரியுதுங்களா? இன்றைக்கும் நான் என்ன நினைக்கிறேன், ஏசு கிறிஸ்து அண்ட சராசரத்தையும் ஆண்டுகிட்டு மேலாதி வானாதி வானத்தில் அவர் இருக்கிறார். உலகத்தையே அவர் தான் ஆட்சி செய்கிறாரு. அவருக்கு எவ்வளோ வேலை இருக்குது. அந்த வேலைகளுக்கு மத்தியில் ரொம்ப முக்கியமான, அவருக்கு விரும்புறது, ரொம்ப ஆசைப்படுறது என்ன தெரியுமா? நம்ம சந்தோஷமாக இருக்கணுங்க. அவர் சாகிற வரைக்கும், சாவு மரணம் உயிரை விடுற வரைக்கும் அவர் உழைச்சி கஷ்டப்பட்டது என்ன தெரியுமா? நம்ம சந்தோஷத்துக்காக எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு போகணுன்றது தான். அந்த அன்பான இருதயம் நம்ம எப்பப்பார் துக்கமாக முறுமுறுத்துக்கிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு சந்தோஷம் இல்லாமல் அவர் கொடுத்த சந்தோஷங்களை அனுபவிக்காமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தோன்னா, அந்த அன்பான இருதயம் எவ்வளோ வேதனைப்படும்னு அவங்களுக்கு தெரியுமா? எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுமா? எவ்வளோ வேதனை ஒரு மனசில் இருக்கும். என்னுடைய கிறிஸ்தவன், என்னுடைய விசுவாசி சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறானே, ஏன் முழுமையான சந்தோஷம் அடையாமல், பிதா கிட்ட நெருங்கி ஜெபத்தில் சந்தோஷமாக இருக்காமல், பாவத்திலையும் அதுலேயும் இருந்து வாழ்ந்துக்கிட்டு, சிலுவை நினச்சி சந்தோஷப்படாமல், அவனுடைய துக்கங்களை பார்த்து எப்பப்பாரு முறுமுறுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த உள்ளம் எவ்வளோ வேதனைப்படும். தான் சாகிற வரைக்கும் தன்னுடைய ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சி கொடுத்துட்டு நமக்காக எதுக்காக எல்லாத்தையும் செஞ்சார்? நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். ஆகவே கடவுள் தான் நம்மளை மன்னிக்கணும். எவ்வளோ சந்தோஷம் இல்லாமல் நம்ம வாழ்கிறோம், எவ்வளோ துக்கம் இல்லாமல் வாழ்கிறோம், அது மாறணும். பரிசுத்தாவினுடைய சந்தோஷம் எப்பப்பார் நமக்கு இருக்கணும். எல்லா துக்கங்கள்லையும் சந்தோஷமாக மாத்துறேன்னு அவர் சொல்லியிருக்கிற அந்த வாக்கு தத்துவத்தை நம்பி, பிதாவுடைய ஐக்கியத்தில் வளர்ந்து அவரோடு ஜெபிக்கிற மக்களாக, அவரோடு கேட்டு நம்ம பெற்றுக்கொண்டு நம்ம வாழ்க்கையில் மிக பூரணமான சந்தோஷம் இருக்கும்படி தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும்.